الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله او كما قال صلى الله عليه وسلم கணேதுகுரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பு இறக்கம் அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு இபாதத்தை தொழுகையை நிறைவேற்றினதுக்கு பின்னால அல்லாஹுக்கு மிக விருப்பமான மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கக்கூடிய ரஹமத் இறக்கக்கூடிய அதே போன்று சக்கீனத் என்று சொல்லக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான். இந்த மஜ்லிஸ் முடிஞ்ச பிறகு ஒரு மலக்கு ஏலான் பண்றார், கூமு மகஃபூர் அல்லக்கும் கத புத்திர சையாத்துக்கும் ஹசனாத், நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த மஜ்லிஸ்ல இருந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில எழுந்து செல்லுங்கள் என்ற ஒரு மலக்குடைய ஏலான் செய்யப்படுது. அதையும் அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக தருவானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குறுகிய கால ஒரு வாழ்க்கைக்காக வேண்டிய எல்லா உலகத்தில் எங்களை அனுப்பியிருக்கிறான். துனியாவுடைய வாழ்க்கை படைச்ச அல்லாஹ்வே சொல்றான் அற்பமானது, மிக குறைவானது, ஏமாற்றக்கூடியது, துனியா தற்காலிகமானது, ஆஹரா மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல தெட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில உலகத்துல எங்களோடு நிரந்தரமாக கபர் சுவர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய அமல்களை தயாரிக்கிறதுக்கு தான் அந்த இந்த உலகத்துக்கு எல்லாம் எங்களை அனுப்பியிருக்கிறான். துனியாவுடைய வாழ்க்கை எப்படியும் கழியும், காலையில் எழும்புறோம், இரவுல தூங்குறோம், ஏதோ தொழில் செய்யறோம், சாப்பாடு குடிப்பு, இப்படியான நேரம் போய்கொண்டே இருக்கும். கண்ணியமான தீன் என்று சொல்றது என்ன, எங்களோட எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான முறையில் அமைச்சு கொள்றதுதான் தீன். துனியாவில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது தீன், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகிறது தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றதுதான் தீன். துனியா வேற, தீன் வேற என்று சொல்லி பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா துறையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்க நினைச்சு கொண்டோம்னு சொன்னோம். வாழ்க்கையே இபாதத். வமா கலக்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உங்களோட மனித இனம் ஜின்னத்தை நான் படைச்சதே இபாதத்துக்காக, வழிபாட்டுக்காக, எனக்கு கட்டுப்படுறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கண்ணியமான அமைப்புல ஒவ்வொருத்தரும் நாங்க சிந்திக்கணும், நான் இந்த உலகத்துல பிறந்து எத்தனை வருடங்களை நான் கழிச்சிட்டேன், எத்தனை காலம், எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், எவ்வளவு காலம் வாழ்வேன், வாழ்ந்த காலம் தெரியும், வாழ போற காலம் தெரியாது. இப்ப கண்ணியமான ஒவ்வொரு நிமிடமும் மௌத்தை எதிர்பார்க்கிறதன் ஒரு மூமினுடைய தன்மை. அதனால சஹாபாக்கள் இரவுல தூங்கும் பொழுது துஆக்களை திக்ர்களை ஓதி கடைசி உலகத்துடைய கடைசி நிலைமை, நான் இப்ப மௌத்தாக போறேன் என்ற உணர்வோடு தூங்குவாங்க. அதனாலதான் யாருக்காவது ஏதாவது அநியாயங்கள், ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்காம டெய்லி தூங்க மாட்டான். ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக நினைச்சான். உமரலீலாவுடைய சம்பவம் பிரபலியம், இரவுல உட்கார்ந்து காலையில் எழும்பினாய், என்னென்ன அமல் செஞ்சாய், என்னென்ன அமல் குறைபாடு, யாரு கடிச்சா, யாரு கேசினா என்று தன்னைத்தானே விசாரிப்பான். விசாரிச்சு யாருக்காவது அடிச்சிருந்தா ஏசி இருந்தா உடனே அவட்ட போவான். சாட்டையால் அடிச்சிருந்தா சாட்டையை கையில கொடுப்பாங்க, எனக்கு நான் அடிச்ச மாதிரி அடி அடி, அப்பதான் எனக்கு இன்றைக்கு தூக்கம் போகும். சில சாபாக்கள் சில நபர்கள் தயங்குவான். அப்ப உமரே சொன்னா கொண்டு என்னை மன்னி, என்னைய மன்னிச்சுக்கொள், இல்லாட்டி பழிக்கு பழி வாங்கறதுக்காக வேண்டி அடி, நான் ஏசுன மாதிரி ஏசு. இப்படி ஒரு சகாபாக்கள் ஏன் கண்ணியமானவர்கள் இப்படி கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் இது துனியாவுடைய கடைசி நாள் எதிர்பார்த்தான். ஒவ்வொரு தொழுகையும் சகாபாக்கள் இது கடைசி தொழுகை நினைச்சு கொண்டுதான், இது கடைசி தொழுகை, இதுக்கு பிறகு தொலை கிடைக்குமா இல்லையா அல்லாஹ் வாழும் என்ற ஞாபகத்தோடு சொல்லுவோம். அதனால பெரிய பெரிய என்ன நோயில உள்ள சகாபாக்களும் தொழுகையை விடல, வாழ்க்கையை இபாதத்தை எடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தீனாக வச்சுக்கொண்டா, ஒவ்வொன்றையும் தீன். எந்த அளவு தீன சொல்லப்பட்டிருக்குது, நாங்க சாதாரணமா எச்சு துப்புறோம், எத்தனை தடவை எங்களோட உமிழ் நீரை எச்ச துப்பி இருப்போம். இந்த எச்சு துப்பி எங்களோட நன்மை ஏற்ற நன்மை எழுதலாம். எச்சு துப்புறதும் தீன் வழி காட்டிருக்கு, இஸ்லாம் காட்டிருக்குது. எடுத்தடுப்புல முன்னுக்கு துப்புறது மார்க்க முறை இல்ல. எச்சு துப்பும் பொழுது உங்களோட இடது பக்கம் முதலாவது துப்புங்க, நானதியும் இடது பக்கம், அதுக்கு பின்னால காலுக்கு கீழே, அதுக்கு பிறகுதான் மத்த பக்கம். இங்க இடம் இல்ல, பொருத்தமான இடம் இல்ல, மக்கள் இருக்கிறாங்களே சுத்தமான இடம் என்று இருந்தால் தான் மத்த பக்கம். முதலாவது இடது பக்கம் துப்புறது எச்சு துப்புறத்துடைய ஒழுக்கம். அப்ப இதுல கூட இஸ்லாம் இப்படி சொல்லித்தந்தா எங்களோட வாழ்க்கையில மத்த விஷயங்களை விடுமா, பெரிய பெரிய வேலைகளை இஷ்டப்படி செய்ய விடுமா? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறான், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஹதீஸ்? நபி அவங்க டொய்லெட்டுக்கு போயிட்டு கிளீன் பண்ற முறைய படிச்சு தந்திருக்கிறான். டொய்லெட்டுக்கு போக்கல வரக்கோல எப்படி போகணும், வரணும் எப்படி, உட்காரணும் எப்படி, கழுவணும் எப்படி, சுத்தம் செய்யணும். அதுல சிறந்த முறை சிறுநீர் கழிச்சு வள கழிச்சு கல்லால சுத்தம் செய்யறது, முதலாளி தண்ணியை பாவிக்க முன்னால. அப்ப சல்மான் அலி இதை விளங்கப்படுத்துறான் சஹாபாக்களுக்கு, அந்த விஷயத்தை படிக்காதவங்களுக்கு. யகூதிகள் பரிகாசம் செஞ்சான், இவரை பாருங்கள், இவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு இஸ்லாத்துல இப்படி என்ன நஜீச சுத்தம் செய்யற முறையையும் படிச்சு கொடுத்திருக்கிறார். சல்மான் அலி இன்னும் தெளிவா சொன்னாங்க, நபி அவங்க அதை தெளிவா படிச்சு தந்தான். கனிமணி அப்படியே அந்த சுத்தம் செய்யற முறையை அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்துல நபி அவங்க எதையும் விட்டு வைக்காம சொல்லி தந்திருக்கிறான். எங்களோட வாழ்க்கையில் எந்த அளவு தீன் இருக்குது என்று சொல்லி சிந்திக்கிறதுதான் இப்படியான மஜிலிஸ்கள். அதனால கண்ணியமான வாழ்க்கை எப்படியும் கழியும், குடும்பமாகவும் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுப்போம் வளர்ப்போம். ஆனா எங்களோட எதை நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம்? ஒவ்வொருத்தரும் நசுமா கத்தமத்தில மறுமையில நாளைக்கு கியாமத்து நாள்ல பிரயோசனம் அளிக்கக்கூடிய என்ன விடயத்தை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறது சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். மறுமைக்காக நான் என்ன தயாரிச்சிருக்கிறேன்? சகாபாக்கள் ஒவ்வொன்றிலையும் மறுமையை தேடினான். மௌத்துக்கு பின்னால உள்ள அந்த வாழ்க்கையில் எது பிரயோசனம் அளிக்குமோ அதைத்தான் சகாபாக்கள் முற்படுத்தினான். எல்லா நிலைமைகள்லையும் துனியாவும் தீனும் முற்றினா தீனத்தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பான். துனியாவுக்காக வேண்டி சண்டை பிடிக்க மாட்டான். துனியாவுக்காக வேண்டி ரெண்டு பேருக்கடையில பெரிய பிரச்சனைகள் வந்தது சகாபாக்களுடைய வரலாறுகள்ல குறவு. சண்டை பிடிக்கிறாங்க என்னத்துக்கு? பாப்பா மகனும் பாப்பா கிட்ட சொத்து கேத்தல்ல, கடை கேட்டு வாகனம் வாங்கித்தாங்க, சாமான் ஏதாவது பொருளை கேட்டு சண்டை பிடிக்கல. வாப்பாவும் மகனும் சண்டை பிடிக்கிறாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், உயிரை கொடுக்கணும், ஷஹீத் ஆகணும். கண்ணியமானவர்களே, வாப்பா மகனும் வாய் தக்கம் பிரச்சனை இதுல நான் தான் போகணும். வாப்பா சொல்ற நான் தான் போகணும். அம்ருபின் ஜம்ருலியான மகனும் அம்ருபின் ஜம்ருலியே கால் ஊனமான நொண்டி சஹாபி, அவர் சொல்ற நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், ஷஹீத் ஆகணும். மகன் சொல்ற இல்ல நான் தான் போகணும். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை எதுக்கு? தீனுக்கு. தீனுடைய விடயத்துல மத்தவங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் முதலாவது. கண்ணியமான நேர் மாற்றம் ஆயிட்டு, துனியாவுக்கு தான் குடும்ப பிரச்சனை, துனியாவுக்கு தான் வாப்பாவும் பிள்ளைக்கும் இடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பக, சகோதரர்களுக்கு இடையில பக, பக்கத்து வீட்டுக்கு இடையில பக, சின்ன துனியாவுடைய பிரச்சனை. சகாபாக்களுடைய பிரச்சனை சொல்ற அளவு இல்ல, வந்தாலும் தீனுடைய விஷயம் யார்கிட்ட மனசு முடியாது. பாப்பா மகனும் மகன் பாப்பா சொல்ல நான் தான் போகணும், இல்ல இந்த காலோட உங்களுக்கு போக அவசியம் இல்ல, அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான், இல்ல நான் இந்த நொண்டிக்காலோட போகணும், இதோட நான் சொர்க்கத்திலே மீக்கணும். எப்படி வார்த்தை? என்னோட தீனுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு தான் பிரச்சனை. அதே போன்று உமரலினுடைய காலம், ஒருத்தர் ஒரு காணி வாங்குகிறார், காணியை வாங்கி துப்புரவாக்கும் பொழுது அந்த வாங்கின காணில புதையல் கிடைக்குது, ஒரு புதையல். இப்ப வாங்கின காணில கிடைச்ச புதையல் எடுத்துக்கொண்டு காணிய வித்தவர்கிட்ட போறாரு, சொல்றாரு நான் உங்கள்ட்ட காணியத்தான் வாங்கினேன், அது உள்ளுக்கு புதையல் இருந்துச்சு, அந்த புதையல நான் வாங்கல, இது உங்களுக்கு தான். அவரு சொல்றாரு இல்ல, நான் காணிய வித்தா காணில உள்ள எல்லாமே உங்களுக்கு தான், இன்னைக்கு மத்தவண்ட காணிக்கு வேலி அடிக்கிற காலம், மத்தவண்ட கூலிக்கு இந்த வீட்டை சொந்தமாக்குற காலம், மத்தவண்ட கூலி கடையை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் செஞ்சிட்டோம், நாட்டுல கட்டத்துல இடம் இருக்குது என்று சொந்தமாக்குற காலத்துல இந்த சம்பவங்கள் ஆச்சரியமா இருக்கும், இந்த சம்பவங்கள் புதினமா இருக்கும். புதையல்ன்றது சாதாரணமானது அல்ல, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பெருமதியான தங்கம் மாணிக்கம், தங்கம் தான் பெரும்பாலும் புதைச்சி வைக்கப்படும், பெரிய பெருமதியான. அதை சொல்றாரு இல்ல, நான் வாங்கினது காணியே, இது உங்களுக்கு. ரெண்டு பேருக்கு சண்டை எதுக்கு? காணிய பறிக்கிறதுக்கு இல்ல, புதையல குடுக்கிறது. ரெண்டு பேரும் உமரலிட்டு போனா, உமரலி இல்லாம சொன்னா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க, அவருக்கு இவருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தியாவுங்க, இந்த புதையல உங்களோட பிள்ளைகளை கொடுவோம், திருமண பேச்சுவார்த்தை, உங்களுக்கு மகன் உங்களுக்கு மகள் முடிச்சு கொடுங்க, இந்த புதையல அவங்களுக்கு குடும்பத்தை செலவழிக்க கொடுங்க. கண்ணியமான பிரச்சனை வந்துச்சு எதுக்கு? தீன்ல மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்று பிரச்சனை, இன்னைக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து பறிக்கணும் என்று பிரச்சனை. நேர்மாற்றம், எல்லாத்துலயும் நேர்மாற்றம் இன்றைக்கு எல்லா பிரச்சனையும். கனிமணலே, அதனால தீன விளங்கின வேண்டாம், துனியாவுடைய எந்த நிலைமையும் நாங்க அலட்டிக் கொள்ள மாட்டோம், அலட்டிக் கொள்ளல. அப்துல் ரஹ்மான் அவசரம் பெரிய கோடீஸ்வரர், சரியான ஒரு அந்த காலத்துல பெரிய பணக்கார பட்டியல முதலிடம், அவர்கிட்ட அந்த சிம்பிளான தன்மை, துனியாவை அழுத்திக் கொள்ளாம பாருங்க. கண்ணியமானவர்களே, சாமான்கள் வரும், பொருட்கள் வரும் வெளிநாடுகள்ல இருந்து, பஸ்ஸ தேடி கஸ்டமர் எங்க தெரியுமா போவாங்க? மஸ்ஜிதுக்கு போவாங்க. மஸ்ஜிதுக்கு டைம் கொடுத்திருப்பாரு, அவ்வளவு பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய பஸ் மஸ்ஜிதோட தொடர்பு, அந்த ஹிஜாஸுடைய அந்த பெரிய மாகாணத்துக்கு, மக்கா மதீனா அந்த அந்த பகுதிக்கு பெரிய முக்கியமான சாமான்கள் என்ன இஷ்யூ பண்ணக்கூடிய பெரிய ஆவாரி, கஸ்டமர் எல்லாம் போவாங்க, எனக்கு இவ்வளவு இந்த சாமான் இவ்வளவு தேவை, இந்த சாமான் இவ்வளவு தேவை, லிஸ்ட போடுவாங்க, பில்ல போடுவாங்க, சல்லிய பள்ளியில கொடுப்பாங்க, சொல்லுவாங்க அங்க வந்திருக்கு, இங்க கண்டெய்னர் வருது, அந்த கடந்த ஒட்டகம் அங்க சாமான் வந்திருக்குது, அந்த கோலியன்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான எடுத்துருப்போம். பள்ளியில இருந்து கொண்டு பள்ளியில மசிதிக்குள்ள வியாபாரம் செய்யறது கூடாது, பேச்சுவார்த்தை கனிமணி போங்க, நான் பள்ளி, எனக்கு பள்ளி டைம், பள்ளிக்குள்ளதான் பேசினா கடையில், பள்ளியிலதான் தேடி போவாங்க, பேசுவாங்க, அனுப்புவாங்க. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பெரிய துனியாவுடைய அமைப்புல வசதியா இருந்தும் அவங்க மசிதோட தொடர்பா இருந்தாங்க. இன்னைக்கு சாதாரணமான ஒரு தொழில் எங்களோட தொழுகையை கதாவாக்குது, சாதாரணமான நினைச்ச இடத்துல ஒரு பள்ளி கிட்ட நிப்பாட்டேலும், உதாரணம் என்ன, திருவிழோற்றம் எந்த மூல முடுக்கில் உள்ள வத்தையில லேன்ல எந்த பள்ளிக்கு முன்னுக்கு நிப்பாட்டிட்டு தொழிலும், அந்த தொழிலுக்கு தொழுகை தடையா இருக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் மஸ்ஜிதோடு இருந்தாங்க, பரக்கத்தாக வாழ்ந்தான், பரக்கத்தா வாழ்ந்தான். 30,000 அடிமைகளை சொந்த பணத்துல வாங்கி உரிமையிட்டான், 30,000 குறைஞ்சது சொந்த பணம். அடிமை எங்கட கணக்குல ஒவ்வொரு அடிமை ஒவ்வொரு விலை, 1,000 திருகம், 1,000 தீனார், 500, 2,000 தீனார் கணக்கு போட்டா லட்சம் தாண்டும், கோடி தாண்டும். 30,000 அடிமைகளை சொந்த பணத்துல உரிமையிட்டாங்க அந்த அப்துல் ரஹ்மான். தீனுக்கு எந்த தடையும் இல்லை, துணியா எந்த அலட்டி கொண்ட தடை, அலட்டி கொண்டா சின்னையாவாரிக்கும் தீனுக்கு தயம் கொடுக்க கிடைக்காது, சொல்லுகின்ற நினைச்சும் பார்க்கலாது, குரானை தொட்டும் பார்க்க மாட்டோம். கனியமானவர்களே, குரான் என்றது நோன்புக்கு மட்டும் உள்ளதல்ல, குரானை நோன்புக்கு மட்டும் ஆக்கிக்கிறோம், நோம்புல கொஞ்சம் ஹிஸ்புல உட்கார்ந்தாச்சு, தராவியில கேட்டாச்சு, குரான் கடமை முடிஞ்சு இல்ல. கண்ணியமானே, குரான் எந்த வீட்டுல ஓதப்படுமோ அந்த வீட்டுல நலவுகள் பெருகும், அனுபவம். எந்த வீட்டுல குரான் ஓதப்படலையோ அந்த வீட்டுல முசீபத், ஷர்ருகள், கெடுதிகள் பெருகும். இன்னைக்கு வீட்டு பிரச்சனை, வீட்டுல சந்தோஷம் இல்ல, வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பா, வீட்டுல பரக்கத் இல்ல, என்ன சத்தம் வீட்டுல கூடிய கேக்குது. எங்க வீட்டுல சஹாபா கண்ட காலத்துல என்ன சத்தம் கேட்டுச்சு, சில நேரங்கள்ல இது முஸ்லீம் வீடா என்று சொல்லக்கூடிய சந்தேகம் வருது, இது முஸ்லீம் வீடா, மன்னிச்சுக்கொள்ள யாரையும் குறிப்பிடல, எனக்கு இந்த இங்க யாரையும் தெரியாது, பொதுவா சொல்றேன். சில நேரங்கள்ல இந்த இந்த சத்தங்களை பார்த்தா கண்ணியமான இஸ்லாத்துக்கும் இவங்களையும் தொடர்பு இருக்குதான்னு சந்தேகம் வருது. வெளிப்படையான விஷயம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப். சஹாபாக்கள காலத்துல கண்ணியமானவர்களே, வெளியில ஒரு சத்தம் வருமெண்டா அது குரானுடைய சத்தமா தான் இருக்கு. சத்தமா வெளியே சத்தம் கொண்டு வருதுன்னா அது வெளியில போற ரோட்ல போறவரு கேட்கிற அளவுக்கு சத்தம் என்ன, குரான் ஓதுற சத்தம். நபியாவங்களே கேட்டுச்சு காதுக்கு. நபியவங்க மாரிபு கிஷா கடையில் ஒரு பாதையால போய் கொண்டிருக்கும் பொழுது அபு மூசா அலிவுடைய வீட்டில இருந்து, அபு மூசா ஷாரின் வீட்டில இருந்து சத்தம், குரான் ஓதுற சத்தம். நபியவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட வீட்டு வாசல்ல நின்று அவட கிராத்தை கேட்டு ரசிச்சு கொண்டிருந்தான். அவட கிராத்தை கொஞ்ச நேரம் கேட்டு போறாரு. இனிமையான குரல் வளத்துல இருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. மத்தவங்களை புகழ்ந்தான் உங்க கிராத் நல்ல கனிமன். அந்த அளவுக்கு வெளிய சத்தம் குரான் சத்தம். இன்னைக்கு முஸ்லீம் வீடுகள் என்ன சத்தம் சொல்ல தேவையில்லை. இங்க இருக்கிறவங்க மாஷால்லா நல்ல சூழல இருக்கும். சிலவங்க இதுல ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு நாங்க கனிமனை அழகான முறையில புத்திமதி சொல்றது எங்களுடைய கடமை. அதுக்குத்தான் நாங்க இந்த மஜ்லிஸ்ல உட்கார்றது, இந்த பேச்சுக்களை கேட்கறோம். எங்க வீட்டை தீனுடைய சூழலுக்கு ஏற்படுத்தினா முக்காவாசி முசீபத் அதனால கழிஞ்சிடும். குரானோட தொடர்பு பார், இபாதத் வாழ்க்கையே இபாதத். அதுல இபாதத் என்ற பெயரோட உள்ளதை நாங்கள் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது கண்ணியமானவர்களே ஒரு ஜுசு ஓதுறதுக்கு வைராக்கியமே, ஒரு ஜுசு குரான் அச்சு படித்தல குரான். அதே மாதிரி இப்பள்ள பாவிக்கப்படக்கூடிய குரான் 20 பக்கம் 10 தாள் கூடி போனா 20 நிமிஷம் அரவர். ஒரு நாளைக்கு ஒரு அரவர் எங்களுக்கு ஒதுக்கையில வல்லாட கலாமுக்கு. இந்த குரான் தானே எங்களுக்கு முழு விஷயத்தையும் சொல்லி தந்திருக்கிறது. இந்த குரான் தான் எங்களுக்கு முஸ்லீம் யாருன்னு சொல்லுது, சொருக்கம் என்னன்னு சொல்லுது, நரகம் என்னன்னு சொல்லுது, அல்லாஹ் பத்தி சொல்லுது, ரசூல்மார்களை பத்தி சொல்லுது, துனியாவ ஆகராவ வியாபாரத்தை தொழில எல்லாத்துக்கும் வழிகாட்டுற இந்த குரான். இந்த குரானோட தொடர்பு இல்லாட்டி கண்ணியமானோட வாழ்க்கையில பரக்கத்தே இருக்காது. பணம் பெருகும், பரக்கத்து இருக்காது. பரக்கத்து இல்லைன்னு என்ன அர்த்தம், பணம் வரும் அதை விட செலவு கூடும். யாருக்குத்தான் இன்னைக்கு மாஷால்லா சம்பாதிக்கிறத செலவழிச்சு எல்லா தேவையும் முடிஞ்சு பேலன்ஸ் சொல்றாங்க? யாரு சொல்றான்? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பேங்குக்கு கடன் ஆகும். மன்னிச்சுக்கணும், ஓட்டுற வாகனம் எல்லாத்தையும் சொந்த வாகனமா? பைனான்ஸ். அது ஹலாலா ஹராமா எங்கிட்ட பேச வரல. அது எந்த பேங்க் உங்களுக்கு தெரியும். யார்த்த ஒரு வாகனமே இன்னும் சொந்தம் இல்லை யாருக்கும். கட்டி முடிக்கலையா பேங்குக்கு போ. அது 50 லட்சம் கட்டிருக்கலாம், 60 லட்சம் கட்டிருக்கலாம். கட்டி முடிக்கிற 1.5 கோடி முடியும். ஒரு கோடி கட்டி முடிச்சிருக்கலாம். 50 லட்சம் கட்டாட்டி பேங்க்ல வாங்கணும். அப்ப இன்னைக்கு யாருக்கு எல்லாமே ஏந்த சொந்த பணத்தால் நடக்குது. நான் யாருக்கும் கடன் இல்லை சொல்றது கஷ்டம், சொல்றது கஷ்டம். பெரிய பெரிய மந்திரிமாருக்கு சொல்ல கஷ்டம். அன்னைக்கு முக்கியமான ஒரு 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 ஏரியாவுடைய ஒரு மந்திரியுடைய கிளார்க் என்னோட நெருங்கி ஒருத்தர், அவர் சொல்றாரு வெளியில ஷோத்தான் மந்திரிய கடன் கடன். அப்படித்தான் யாரு நான் துனியா வளர்த்தி கொண்ட கடன்ல தான் வளர்த்து போகும். போதுமன்ற மனசு சாபாக்களுக்கு முக்கியமா நவியம் படிச்சு கொடுத்தே போதுமன்ற மனசு. கொஞ்சம் கிடைச்சாலும் தீனோட செய்யக்கூட பறக்கச்சு, கொஞ்சம் இருந்தாலும் தொழுகையோட இபாதத்தோட திக்ரோட செய்ய போகல அதோட தேவைகள் நிறைவேறும். அதான் படிச்சு கொடுத்தான் அபுபக்கர் இருக்கலாம், என்ன உஸ்மான் எல்லாம் இருக்கலாம், பணக்காரவங்களை, அதே மாதிரி ஏழு சகாபாக்கள் எல்லாருக்கும் சகாபா நதியம் படிச்சு கொடுத்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் சிம்பிளான லைஃப். ஏன்னா கண்ணியமான தீனோட இணைகிறது இப்படியான மஜ்லிஸுடைய நோக்கம். தீனுக்குள்ள நாங்க எந்த அளவு இருக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போம். நாலாந்து அமல்கள், நாலாந்து ஒரு முஸ்லீமுடைய ஒரு நாள் ஏனையவர்களை விட வித்தியாசமா இருக்கு. ஒரு முஸ்லீமுடைய வெளித்தோற்றம் பார்த்து அல்லாட ஞாபகம் வரும். அல் முஃமின் இதா ருஹிய ஜிக்ரல்லாஹ், மோமினுக்கு அடையாளம். நான் மோமினான்னு கண்ணாடிக்கு முன்னால் நின்றா முடிவு செய்யணும். நான் மோமினா என்று சொல்லி கண்ணாடிக்கு முன்னால் நின்றா எங்களுக்கு அல்லாட ஞாபகம் வந்தா நாங்க மோமின். ஒருத்தர பார்த்தா மாஷா அல்லா இவர் ஈமான்தாரி, இவர் தொழுகையாளி, இவர் நல்ல பக்குவமானவர், இவர் இவர் உண்மையான முஸ்லீம், இவரை பார்த்தா இஸ்லாம் அல்லாட ஞாபகம் வருது. இவர் அல்லா இல்ல, இவரை பார்த்தா இவர் அல்லாவோட தொடர்புடையவர் என்று அடையாளம் விளங்கினா நாங்க மோமின். இது வெளி அடையாளம். கண்ணியமானவர்களே, மூமியங்களுடைய வெளி வெளி அடையாளங்கள் உள்ள ரகசியமான உள்ரங்கமான பண்புகள் இரண்டும் சீராகணும். ரெண்டும் சீராகிறதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, தீனோட எந்த அளவு நாங்க இருக்கிறோம் அந்த அளவுதான் எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி. ஆரம்பத்தில் குரானாய் மனாமில சாலே அமின் ஜக்கரின உன்சா, ஆணோ பெண்ணோ யார் நல்ல அமல் செய்யறாங்களோ ஈமானோட அவருக்கு பல நோயோ ஹயாத்தன் தொய்யா, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். கனிமன் நிம்மதி என்றது உள்ளம் சம்பந்தப்பட்டது, அது வீட்டோட வாகனத்தோட டிரெஸ்ஸோட உடுப்போட சம்பந்தப்பட்டது இல்ல. ஒருத்தர் உடுத்திருப்பார் 5000 ரூபாய் பெறுமதியான உடுப்பு, ஆனா உள்ளத்துல நிம்மதி இருக்காது. இன்னொருத்தர் உடுத்திருப்பார் 500 ரூபாய் பெறுமதியான உடுப்பு, உள்ளத்துல நிம்மதி இருக்கும். ஏன்? ஈமானும் அமலும் இருக்கிறவர்கள். ஒருத்தர் ஓடுவாரு என்ன 30-40-50 லட்சத்திர வாகனம், இன்னொருத்தர் ஓடுவார் ஒரு புஸ்தைக்கள். தீன் யாருகிட்ட இருக்கோ அவருக்குதான் நிம்மதி. வாகனத்தை வச்சல்ல, வீட்டை வச்சல்ல. ஒருத்தர் 10 பேட்டஸ் வீட்டுல இருப்பாரு, தீன் இல்ல, உள்ளத்துல நிம்மதி இல்ல. ஒருத்தர் 1.5 பேட்டஸ் வீட்டுல இருப்பாரு, தீனோட இருப்பாரு, நிம்மதியா இருப்பாரு. நிம்மதி உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. அது வீடே இல்லாட்டியும் நிம்மதி கிடைக்கும். காட்டுல வாழ்ந்தாலும் நிம்மதி உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. நபியா அவங்களுடைய வீட்டுல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல 2 மாசங்கள் தொடர்ந்து அடுப்பு பத்த வைக்க எண்ணெய் இல்ல. என்ன? ஜெய்தூன் பாதிப்பாங்க, அதே மாதிரி ஜெய்தூன் என்ன ஒளிவோய். அப்ப அந்த எண்ணெய் 2 மாசம் பூர்த்தியா, 3வது மாதத்துடைய பிறை கண்டும் அடுப்புல எண்ணெய் இல்ல, பத்த வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல, ஆக்கிறதுக்கு கறி இல்ல, பத்த வைக்க எண்ணெய் இல்ல. ஆனா அந்த காலத்துக்குள்ள எங்களுக்கு நிம்மதி இருக்கல்ல, எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, எங்களுக்கு நபிக்கும் இடையில வாக்குவாதம், மனைவிமார் சொல்லல, வீட்டுல எண்ணெயே இல்ல, வீட்டுல பிரச்சனை இல்ல, இன்னைக்கு பிரிட்ஜ்ல நிறைஞ்சி இருக்குது சாப்பாடு, மாசக்கணக்கு கறி இருக்குது, கிழமக்கணக்கு கறி இருக்குது, மாசக்கணக்கு பொருட்கள் சில்லற சாமான் நிறைஞ்சிருக்குது, டெய்லி பிரச்சனை. என்ன காரணம்? என்ன காரணம்? நிம்மதி கனிமன உள்ளம் சம்பந்தப்பட்டது. அந்த உள்ளம் அல்லாட கையில, அந்த அல்லா நிம்மதியை போடுறதுக்கு தீன் எதிர்பார்க்கிறான் அட்வான்ஸ் ஆக. முன்னால தீன் வெளியாகினா நிம்மதி அங்கிருந்து வரும், அமல் போகும் அதுக்கு ஏற்ற மாதிரி. எவ்வளவு ரீலோட் போடுறோமோ அவ்வளவுக்குதான் பேசணும், எவ்வளவு ரீசார்ஜ் பண்றோமோ அவ்வளவுதான் எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். கண்ணியமானவர்கள், அந்த அமைப்புல தீனோட தொடர்பாகிறது எங்கட ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது. அதுல முதலாவது தான் மிக முக்கியமான இபாதத் தொழுகை. மாஷா அல்லாஹ், நாங்க எல்லாம் தொழுது உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தொழுகையாலே உருவாக்கணும். எங்கட நண்பர்களா இருக்கலாம், எங்கட பக்கத்து வீடா இருக்கலாம், எங்கட என்ன சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒரு தொழுகையாலேயே உருவாக்குற டாகர் எடுக்கணும். ஊர்ல இப்ப நாங்க இங்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு தொழுகையாலிய, ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு தொழுகையாலேயே உருவாக்குவேன் என்ற ஒரு டார்கெட் வச்சா, ஒரு மாசத்துக்கு 4 தொழுகையாளி ஏழு கொஞ்சம் கொஞ்சமா பேசி கூட்டாளி கருத்துல கூட்டிக் கொண்டு வாரது. தொழுகையாளி, தொழுகை இல்லாத ஊர் செழிப்பு இருக்காது. தொழுகை இல்லாத ஏரியா இருட்டா தானே இருக்கும். தொழுகை இல்லாத வீடு அது எப்பயுமே ஒரு ஒரு என்ன கவலை தோய்ந்த உள்ளத்தோட, நிம்மதி இல்லாத உள்ள முகமெல்லாம் இருண்ட நிலைமையில தான் இருக்கும். வேண்டிய கிரீம் பாதிக்கலாம், வேண்டிய என்ன கொஸ்மெட்டிக் ஐட்டம் பாதிக்கலாம், ஆனா உண்மையான ஒளி இருக்காது. வெள்ளை என்றது வேற, பிரகாசம் வேற. ஒரு நிறம் கருத்த மனிதரா இருப்பாரு, தொழுகையாளி இருப்பாரு, அவர் கருத்த நிறமா இருந்தாலும் முகம் பிரகாசமா இருக்கும். தொழுகை இல்ல, வெள்ளை விளையர்ந்து இருப்பாரு, ஆனா முகத்தில் ஒரு இருட்டு விலங்கு, ஒரு இருட்டு விலங்கு. இது யதார்த்தமா பாக்கணும். யாரையும் நாங்க பாக்கல, எங்களையும் நாங்க பார்க்கணும். கனிமனை தொழுகையில கவனம் செலுத்துவோம். தொழுகை விஷயத்துல எல்லா விஷயத்தையும் தொழுகையோட அமைச்சு கொள்வோம். எல்லாத்தையும் தொழுகை வந்திருக்குது. தேவையா சலாத்துல் ஹாஜா, எல்லா தேவைகளுக்கும் 2 ரக்காத் தொழக்கூடிய சலாத்துல் ஹாஜா தேவைக்கு தொழக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட வரணும். சஹாபாக்கள் தொழிலுக்கு போகும் பொழுது தொழுதுட்டு போவாங்க, அது துஹாவா இருக்கும். காலையில் தொழில் துஹா தொழுக, சலாத்துல் ஹாஜா. ஒரு சஹாபி வந்தார், யார் சொல்ல, பஹ்ரைனுக்கு போக போற, பஹ்ரைன் இன்னொரு நாடு, தொழிலுக்கு போக போறேன். நபியாவும் சொல்லல அலந்தரிசி கிடைக்கும், மக்கா மதீனால தொழிலை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லல. நீங்க மக்கா மதீனால தொழில் செய்ய உங்களுக்கு அலந்தரிசிக்கு வரும். அந்த அமைப்பில் நபியாவை தாவத்து கொடுக்கல. நீங்க பஹ்ரைன் வேண்டிய நாட்டுக்கு போங்க, ஆனா தொழுகையோடு தொடர்பாரு, தொழுதுட்டு போவோம். தொழிலுக்கு போகும்பொழுது தொழுதுட்டு போக சொன்னார். கனியமானவர்களே, எத்தனை பேர் கடைக்கு போறோம், தொழிற்சாலைக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், அது என்ன என்ன தொழிலா இருக்கலாம், எத்தனை பேர் அண்டைய சுப தொழுகையை தொழுதுட்டு போறோம். முதலாவது சுன்னத்துக்கு முந்தி சுபத்துறையை தொழிலையா கண்ணியமான அளவா பாதுகாக்கணும். ஷைத்தாண்ட கொடியோட போறோம். ஷைத்தாண்ட கொடி வியாபாரமும் ஷைத்தான் சம்பந்தப்படுறான், எங்களுடைய ஜொப்போடைய சம்பந்தப்படுறான், எங்க தொழிலோடைய சம்பந்தப்படுறான், எங்க எல்லா விஷயத்தோடையும் ஷைத்தான் அங்க பார்ட்னரா இருப்பான். அன்றைக்கு ஃபுல்லா சுபோவிசாயினா என்ன பண்ணலே, ஈமாண்ட கொடி வேணுமா, சுபோத்தோடு போ, சுபோத்தோடு அல்லாட பாதுகாப்பு, வேற எந்த ஆபத்தும் வராது, சுபோத்தோடு அல்லாவுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். கண்ணியமான இப்படியான தொழுகையில கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, எங்கட குடும்ப வாழ்க்கையில இந்த தொழுகையை மையமா வச்சு எங்கட குடும்பத்துல தீனுடைய ஒரு சூழல் உருவாக்கணும். இன்னைக்கு நாங்க மாஷால ஆண்கள் அதிகமான நிகழ்ச்சிகள்ல பயான்கள்ல கலந்து கொள்றோம், எத்தனையோ பயான்கள் சொல்ல தேவையில்லை, வாரம் ஜும்மான கலந்து கொள்றோம், கிடைக்கிற மஹல்லாக்கள்ல பயான்கள் நடக்கும், பொது பயான்கள் நடக்கும், என்ன எத்தனையோ இடங்கள்ல எங்களுக்கு நிகழ்ச்சி நடக்குது. பெண்களுக்கு இருந்த ஒரு ஒரு மாசத்துல ஒரு தடவை இருந்த வாக்குல தான் இப்படி நேரடியான ஒரு நிகழ்ச்சி கிடைக்குது, சில இடங்கள்ல அதுவும் இல்லை. கண்டிப்பா பெண்களை தீனோட தொடர் பார்க்கறதுக்கு தீனுடைய மஜ்லிஸ்களோட இணைச்சு விடுங்க. எங்கட குடும்பத்துல நிம்மதி பெருகும், எங்களை மதிக்கக்கூடிய பெண்களை மாறுவாங்க. சஹாபாக்கள் குடும்ப பிரச்சனை வரும் பொழுது அவங்களாக அதை என்ன சீரியஸ் ஆக்கி முடிச்சு கொள்ளாம நல்ல சூழலுக்கு பெண்களை கூட்டி கொண்டு போவான். குறிப்பா நபியவங்களோட வீட்டையும் கூட்டிட்டு வருவான், நபியவோட மனைவிமாரோட பெண்களை குழங்க விடுவான். தீனுடைய முதாக்கராக நடக்கக்கூடிய வீடுகளுக்கு பெண்களை அனுப்புங்க, வீட்டுல ஒரு தீனுடைய சூழல் உருவாக்குங்க. கண்ணியமானவர்களே, வீட்டுல ஒரு தீனுடைய சூழல் உருவாக்குங்க. வீட்டுல எங்களுக்கு நேரடியா புத்தி சொல்லலா, எங்களுக்கு ஒரு கூச்ச உணர்வு இருக்குதா, கூச்ச உணர்வு இருக்க கூடாது, கட்டம் கட்டமா சொல்லணும். ஆனா நபி அவங்களோட ஹதீசுகள் வரலாறுகள் சஹாபாக்களுடைய நிகழ்வுகள் வாசிக்கப்படக்கூடிய அந்த என்ன நூல்களை நாங்க எங்களை வீடுகள் ஏற்படுத்திக் கொள்றது, இதுவும் தீன் வளர்றதுக்கு எங்களோட குடும்பத்தில் நிம்மதி வார்த்தைக்கு ஒரு காரணமாமே. ஆனா கண்ணியமானே, அடுத்ததாக எங்களோட முக்கியமான தான் எங்களோட தீனுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம். எங்களோட உடுப்பா இருக்கலாம், எங்கட வைபவங்களா இருக்கலாம், எங்கட தொழிலா இருக்கலாம், இஸ்லாத்துக்கு உட்பட்டுறது முதலாவது ஆகப்பெரிய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிபந்தனை. மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இன்றைக்கு கண்ணியமானவர்களே, சில இடத்துல அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்ட சிலர்கள் அந்நிய கலாச்சாரங்களுக்கு உட்பட்டிருக்கிறார். ஆடைகள்ல ஆண்கள் பெண்கள் இருசாராரும் கனிமனே, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஃபேஷன் அறிமுகப்படுத்துவாங்க, அது இஸ்லாத்துக்கு உட்படுதான்னு முதலாவது பாருங்க, இஸ்லாத்துக்கு உட்படுதான்னு பாருங்க. சில ஆடை கலாச்சாரங்கள் வந்திருக்கு கண்ணியமானவர்களே, அது ஆடை என்றே சொல்ல முடியாது. ஆடை எங்களுடைய இபாதத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு அதிகமாக நாங்க சோதிக்கப்பட்ட என்ன பாதிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் எங்களுடைய ஈமாண்ட விலகீனம். பலர் பல விளக்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க, எங்களுடைய ஆடைகளை நாங்க கரண்டைக்கு கீழே கொடுக்கிறது. இது ஒன்ற விலையும் கொள்ளுங்க, சிலவங்க பள்ளிக்கு வந்து மடிக்கிறாங்க, இது பள்ளியில மட்டும் பின்பற்றது விடயம் அல்ல. கரண்டைக்கு கீழே ஆட வாரத்துக்கு பலர் பல விளக்கங்கள் சொல்லி உடுக்கிறதுக்கு சான்ஸ் தேடுறான். தெளிவா விலையை கொள்ளுங்க கண்ணியமானவர்களே, ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி கரண்டைக்கு கீழே ஆடை அணிஞ்சு வாரத்தை நபியவன் காண்றாங்க, பள்ளியில இல்ல, இது பாதை இல்ல. சம்பவம் தெளிவா விலை கொள்ளும் சொன்னாங்க, வசத்தை எடுத்துக் கொள்ளுங்க, கரண்டை கீழே போக கூடாது, எது கரண்டைக்கு கீழே போவோமோ அது நரகத்துக்குரியதுன்னு சொன்னாங்க. கரண்டைக்கு கீழே போறது மினல் மஹீலா, பெருமைக்கு அடையாளம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, யாரு பெருமையோட ஆடைய கீழே தொங்க விட்டு கொண்டு போவாங்களோ, பெண்களுக்கள் ஆண்கள், அது நரகத்துடைய அடையாளம், நரகத்துல அடுத்த புக் பண்ணி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. இதுல சில இந்த தீன்ல புத்திய போட்டு நவீன முறைப்படி சிந்திக்க கூடிய சொல்றாங்க, எங்களுக்கு பெருமை இல்ல, எங்களுக்கு பெருமை இல்ல, அதை சொல்லி நாங்க கொடுக்கிறோம். உங்களுக்கு பெருமை இல்லைன்னு நீங்க சொல்றதே ஒரு பெருமை, எங்களுக்கு பெருமை இல்லை என்று சொல்றதே உங்களுக்கு தலக்கணும். பெருமை இல்லைன்னு தன்னைத்தானே பீத்துறவர் பெருமை உள்ளவர். கண்டிப்பா தெளிவா வருது, உடுக்கிறதே பெருமை கிடையாது. இதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, அபூபக்கர் ஒரு அனுமதி நபியம் கொடுத்தான். என்ன அனுமதி, அபூபக்கர் இடுப்பு ஒரு மெலிஞ்ச இடுப்பு, இடுப்புடைய பகுதி ஒரு மெலிஞ்சு, எவ்வளவு ஆடையை போட்டாலும் அது வலிவு வரக்கூடிய அமைப்புல இருந்துச்சு. அபூபக்கர் சொன்ன வசதி வசதி உடுத்து பார்த்தேன், அது வலிவு வருது, நானும் அந்த பட்டியலை சேருவேன். அபூபக்கர் எல்லாம் உடுக்கும் பொழுது கரண்டைக்காலுக்கு கீழே போகாம வசதி வசதி உடுத்தாங்க, அது வலிவு வருது. இதை வச்சுக்கொண்டு இன்னைக்கு உடுக்கிறதுக்கு சொல்றாங்க, அபூபக்கர் இல்லணுமா எங்களுக்கு பெருமை இல்லைன்னு உடுக்கும் பொழுதே கரண்டைக்கு கீழே உடுக்க எப்படி அனுமதி வரும்? அபூபக்கர் வசதி வசதி இருந்தாங்க, அது பலி பலி வந்துச்சு. உடுக்க போக்களை கரண்டைக்கு கீழே உடுத்துட்டு நானும் அபுபக்கலாம் ஆயிட்டான் என்று சொல்றது மடத்தனமா இல்லையா? உடுக்கக்கொலே கரண்டை கீழே, அளவு கொடுக்கக்கொலே கரண்ட காலை கீழேதான் கொடுக்கறது. தச்சா கனிமணம் இதுல கவனம் செலுத்துங்க. இப்படி தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத ஹதீஸ். கஷ்டப்பட்டு தொழுகிறோம், இப்படி இந்த கரண்டைக்கு கீழே உடுத்து தொழுகிறது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எங்களோட தொழுகைய பாலாக்குது எங்களோட உடுப்பு. அவரை வெளியாயின எப்படி தொழுக கூடாதோ அதே மாதிரி மறைக்க வேண்டிய தொப்புளுக்கு முழங்கல்களில் ஆண்கள் கட்டாயம் மறைக்கணும். அதுல வெளியாயின தொழுக கூடாதோ இங்க கரண்டைக்கு கீழே ஆண்கள்ட போகுதோ அது தொழுக கூடாது. ஆடைகள் அதே போன்று ஆபரணங்கள் என்ன ஆண்களுக்கு கண்ணியமானவர்களே தெளிவா விலகி கொள்ளுங்க. ஒரே ஒரு ஆபரணம் சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளி மோதிரம். ஆண்கள் போட்ட ஆபரணம் என்று சொன்னா நபியோட காலத்துல இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வெள்ளி மோதிரம். தங்கம் அனுமதி இல்லை. ஒரு சாமி தங்கம் போட்டுதான் நபியம் வைக்கரிச்சாங்க, வீசினாரு வீசிட்டாரு சொன்னோட வீசாரு. கூட்டுல பெண்களுக்கு கொடுக்கல. அதே போன்று கண்ணியமானே எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய ஆண்களுடைய ஆபரணம் மோதிரம் எடுத்தார், பெண்களுக்கு அவங்களோட ஆபரணம் அனுமதி. ஆண்கள் வெளியில உள்ரங்கத்துல ஆண்களாக இருக்கணுமா? இஸ்லாத்திய கலாச்சாரத்தை பின்பற்றணும். முடி விஷயம் இங்கே நான் குறிப்பிடல, எல்லாம் அதிகமா தொப்பி போட்டுருக்கிறேன், முடி எப்படி எனக்கு தெரியாது. கண்ணியமான முடி வெட்டுறதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டு. ஒரு பகுதியை ஷார்ட் பண்ணி மறுபகுதியை ஷார்ட் பண்ணாம குறைச்சி வெட்டி ஒரு சைட்ல கூட விட்டு மற்ற சைட்ல குறைச்சி வெட்டுறது பொதுவாகவே தடை. அது எந்த கட்டாக இருக்கலாம், அது கசான்னு சொல்லப்படும், இது தடை. கண்ணியமான எங்கட முடிய கூட எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இல்லாட்டி நாங்க எப்படி கண்ணியமான ஒரு ஒரு தைரியமான ஒரு முஸ்லீமா வாழ முடியும்? சொன்னான மங்கால உஷாரும் பள்ளி புரிமோ, யாருக்கு முடி இருக்கிறதோ அந்த முடிய கௌரவமான முறையில வச்சுக்கொள்ளட்டும். நாங்க வெற்ற கட்டுகள் கௌரவமான கட்டா, கண்ணியமான கட்டா, பாக்குறவங்க கண்ணியமா பாப்பாங்களா? அப்ப நபியோட அதிசயம் தான் கண்ணியமாக முடிய வளர்க்கட்டும். நபிய வளர்த்திருக்கிறான், காது சோழன் இந்த செந்து வரைக்கும் வளர்த்திருக்கிறான், சில கட்டங்கள்ல இங்க ஷோல்டர் வரைக்கும் வளர்த்திருக்கிறான், சில கட்டங்கள் அதிகமா காது சோழன் வளர்க்கலாம். ஒரே லெவல்ல நபியம் ஒரு சைட குறைச்சி மறு சைட்ல வளர்க்கல, நடுவ பிரிச்சு வாருவான். முடி வளர்க்கறதுக்கு அனுமதி, மொட்டணிக்கிறது சுண்ணத்தில்லை. தெளிவா விளையக்கொள்ளும். சிலவன் நினைக்கிறேன் மொட்டடிக்கிறே சுண்ணத்தில்ல, மொட்டடிக்கிறே சுண்ணத்தில்ல. மொட்டடிக்கிறது என்றது உம்ரால ஹஜ்ஜில் அடிக்கிற வேற விஷயம், அது அங்க. மத்தபடி மொட்டடிக்கிறது உங்களுக்கு நோய் ஒரு பேன் ஒரு பொடு சப்ஜெக்ட் வேற. ஆண்கள் பெண்கள் முடிய குறைச்சி வெட்டக்கூடாது, அது தடை. முடி புடுங்கிறது கனியமான ஆடை கலாச்சாரம் இந்த அலங்காரங்களும் இஸ்லாத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு என்ன என்ன மேக்கப் பண்ற பேர்லயும் இஸ்லாத்துக்கு வெளியே போறோம். திருமண வைபவமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், குறிப்பிட்ட விடயங்கள் தான் அனுமதி. கண்ணியமான முடியும் இஸ்லாம் வழிகாட்டுது. அளவுக்கு அதிகமான முடி வளர்த்தாலும் நபியவங்க ஒரு சாபிய பாசனா இவர்த எல்லாம் நல்ல பெரும்பாலும் குறையும் நொழியலானும் குறையும் நொழியலான்னு சொன்னான். இவர்த எல்லாம் நல்ல மனுஷன், முடிய கொஞ்சம் குறைச்சி கொண்ட நல்லம் அப்படின்னா அந்த ஷோல்டரை தாண்டி பெண்களுடைய முடி போல வளர்த்திருந்தார். அவரு அது அவர் நேரடியாக நாங்கள் இன்னொருத்தருக்கிட்ட ஒரு மெசேஜாக சொன்னாங்க, கேள்விப்பட்ட உடனே நபியவங்க நான் முடி வளர்த்திருக்கிறது கூடன்னு சொன்னாங்களா, உடனே போனாரு. எந்த அளவு அனுமதியோ அந்த அளவுக்கு வெட்டி கொண்டாரு, நபியோட கட்டளை கட்டுப்பட்டாரு. கனிமணி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உச்சங்களின் உள்ளங்கால் வரைக்கும் தீனுக்குள்ள கட்டம் கட்டமா கொண்டு வரணும். வேற ஒரு ஆபரணமும் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அது கை செயினா இருக்கலாம், அது கழுத்துல போட்டதா இருக்கலாம், கம்மலா இருக்கலாம். எங்கட சில இஸ்லாமிய சில சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இவருக்கு நான் இரக்கமா அன்பா சொல்றது, இது எங்கட வீட்டுல உள்ளவங்களும் நாங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரோம். அடுத்த கண்ணியமானவர்களே, குடும்ப உறவு தீனுடைய மிக முக்கியமான பகுதி தான். கணவன் மனைவியுடைய தொடர்பு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, சகோதரர்களுடைய உறவு. இன்னைக்கு கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எங்கட இந்த ஃபேமிலி பயணங்கள் எல்லாம் 60% இல்லாம ஆயிட்டு சொன்னாலும் காரணம் பல பல காரணங்கள். ஒன்று வீட்டில இருந்து வெளியே போறதுக்கு ஏலா அவ்வளவு வீட்டுக்கு நாங்க பிஸி. இந்த நவீன சாதனங்கள், ஒரு விருந்தாளி வந்தாலும் எங்கட கையில உள்ள போனு கோஃப் இல்லை. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி நெருங்கிய ஒரு க்ளோஸ் ஆன ஒருவர் நெருங்கிய ஒரு அவங்களோட செடிச்சு மூஞ்சி பார்த்து பேசுற 10 நிமிஷத்துக்குள்ள 5-8 இந்த போனை கிண்டி கிண்டி தான் பேசுறோம், அவ்வளவு பிஸி. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி இந்த நோய் இன்ச் அவுட்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி இன்னொருத்தரோட பேசும் பொழுது போனை கிண்டி கிண்டி செக் பண்ணி கொண்டு இங்க ஒருத்தரோட நேரடியா பேசுறோம், அங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல செக் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதங்கட காலம். குடும்பத்துல வீட்டுக்கு வர விருந்தாளியோட 5 நிமிஷம் மூஞ்சி பார்த்து ஆண்களோ பெண்களோ பேசுறதுக்கு டைம் இல்ல, கையில வச்சு நோண்டி கொண்டு சொல்லுங்க என்ன விஷயம், இங்க 2 நோண்டு அங்க 2 வார்த்தை, எங்க போகுது எங்களை வாழ்க்கை கனிமன்ல? அந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில அந்நிய கலாச்சாரம் போந்துட்டு, அந்நிய கலாச்சாரம் போந்துட்டு. இப்ப நேற்று முதல் வெளியான நியூஸ் என்ன, இந்த சாதனங்கள் எல்லாம் ஆபத்து, தெளிவான நியூஸ் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு பிராண்ட், ஒரு டெலிவிஷன், ஒரு டிவி, ஒரு கம்பெனியுடைய பிராண்ட் டிவி பேரோட நியூஸ் வந்திருக்குது, அதுல செக்யூரிட்டி கேமரா பதிக்கப்பட்டிருக்குது. எனக்கு தெரியா நியூஸ் சொல்ல பாருங்க தேடி, எங்கட வீட்டுள்ளுக்கு எங்க பெட்ரூமுக்கு இருக்குது, பெட்ரூம்ல நடக்கிறான எவ்வளவு எடுக்கிறான் கண்ணியமான, எவ்வளவு பாதிப்பு. சாதனங்கள் இருக்குது ஆபத்து, குடும்ப உறவை பிரிக்கிறது இன்றைக்கு இந்த சாதனங்கள். ஆண்களும் தான் பெண்களும் தான், கணவன் மனைவிய வெறுப்புக்குள்ளாக்குறது இந்த சாதனம். அது பேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, வைபரா, இன்ஸ்டாகிராமா, டெலிகிராமா, அது என்ன ஐஎம்ஓவா, எதுவும் அதிகமா பாதிக்கப்பட்ட பேஸ்புக் வாட்ஸ்அப் யாரும் கோவிக்க வேணாம். சிலர்களுக்கு முதலாவது மனைவி இந்த போனும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டர், சில பெண்களுக்கு முதல் கணவர் இந்த போனும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும். அதனாலதான் கணவன் பேச்சுக்கு மதிப்பு இல்ல, மனைவியோட பேச டைம் இல்ல. ஒன்ன நடிக்காங்களா ஒரு நடிக்காங்களா, உண்மையான மனைவி இருப்பா, அவ ரசிச்சு அவட கவர்ச்சிய பார்த்து மனச சந்தோஷப்படுத்துறதுக்கு ரெடி இல்ல. ஆனா பேஸ்புக்ல எத்தனையோ பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேவலம் சாதனம் என்ன செய்ய தெரியுமா, கிட்ட உள்ளவங்களை தூரமாக்குது, தூரம் உள்ளவங்களை கிட்ட கொண்டு வருது. அதுபோல கிட்ட உள்ளவங்களை நிரந்தரமா தூரமாக்குது, டிவோர்ஸ் ஆகி. கண்ணியமானவர்களே, இந்த சாதனங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இன்னைக்கு ஜீன பறிக்கிறது தான் சொல்லுங்க. நிம்மதியா ஒரு ஒரு அரவர் முக்காவத ஒரு ஜும்மா பயான கேட்க என்னோட விடுதில போறோம். கொண்ட பணிவா வேண்டிக் கொள்றேன், தயவு செய்து நீங்க மனசுல, நீங்க உங்களுக்கு மனசு வச்சாயும், வாலிபர்கள் குறிப்பாக மூத்தவங்கள்ட்ட வந்து இருக்குது, மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது குறிப்பாக ஜும்மாவுக்கு வரும் பொழுது உங்களோட அந்த போனை ஓப் பண்ணி வீட்டுல வச்சுட்டுவாங்க. அந்த ஜும்மால எங்க போனை வைக்கிற தரன்னு பறக்கத்தை உங்களுக்கு முசிபத் தான் வருது. செக் பண்றோம் பேஸ்புக், அதற்கு இந்த ஷேர் பண்றாங்க, அந்த மூலையில இந்த மூலையில ஒரு குரூப் இருந்து கொண்டு இதெல்லாம் கட்டுப்படுத்துற கண்ணியமான. எப்படி எங்கட வாழ்க்கை, எங்கட உயிர், எப்படி ரூ எப்படி போகும் கடைசி நேரத்தில்? எங்க ரூ எந்த எதுல பிஸியா இருக்கும் அதுல தான் போகும், எதுல பிஸியா இருக்கும் அதுல போகும். அது நீங்க எவ்வளவு தொழுது குரான உதவியில எது கூட இருப்போமோ அதுதான் எங்களுக்கு தேவைப்படும். ஒரு சம்பவம், யூசுப் பின் ராமத்தோட காலத்துல நடந்த சம்பவம் சொல்லுவான். ஒரு கிதாபில் பார்த்த ஞாபகம் எனக்கு, மூத்தளமாக சொல்ல கேட்டிருக்கிறேன். சின்ன புள்ள, சின்ன பிள்ளை கண்ணியமான, சக்கராத்தால் சக்கராத் ஹால்ல பிள்ளைக்கு ரூகு போவம் துடிக்குது, சக்கராத் ஹால்ல ரூகு போவம் துடிக்குது. அந்த நேரத்துல பெற்றோர்கள் தடமாறுறான், ரூ போவதும் இல்ல, பிள்ளைக்கு நல்ல நிலைமை வருதும் இல்ல. யூசுப் பின் ரஹமத்துல்லாஹி முக்கியமான ஒரு பாகிஸ்தானுடைய இமாம் இருந்தான், ஷேக், அவங்கள்ட்ட ஓடினான். அந்த காலத்து பெரிய வழி உள்ள சொன்னாங்க, எங்களோட பிள்ளைக்கு ரூஹு போவதில்ல, நீங்க வந்து துவா கேளுங்க. ஒன்று ரூஹு போறதுக்கு துவா கேளுங்க, அவ்வளவு கஷ்டப்படுது புள்ள, சக்கரா போவாம துடிக்குது. வந்தாங்க, இமாம் துவா ஓதினாங்க ஓதினாங்க ஓதினாங்க, துவா ஓதி ஓதினாங்க, பிள்ளைக்கு இந்த சக்கராத்தால் ஓத வேண்டிய துவா ஓதினாங்க, பிள்ளைக்கு ரூஹு போகுது இல்ல, ரூஹு உடம்புல நிக்கணும் இல்ல, தொண்டைக்குள்ளே துடிக்குது புள்ள, ரூஹை வெளியாகி மௌத்தாக்கி ஆளுநான் துவா கேளுங்க, மௌத்தாக்க சொல்லுங்க, என்னோட பிள்ளைய மௌத்தாக்குறது எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வேண்டிக் கொண்ட அழுகுறா. ஒரு துவாக்கு ரூஹு போகுதில்ல. யூசுப் கேட்டாங்க அம்மா அப்பா கிட்ட, உண்மையை சொல்லுங்க, டெய்லி நைட்டுக்கு புள்ளைய எப்படி தூங்க போடுவீங்க, எப்படி தூங்க போடுவீங்க அந்த டைம்ல, உண்மையை சொல்லணும். சக்கரா சொன்னாலாம், மியூசிக்கோட ஒரு பாட்டை போடுவோம், புள்ள தூங்கிடும், அலட்டாம தூங்கிடும், போடுங்க அந்த பாட்டேண்ட ஆள. சக்கராத்தால பாட்டு போட சொன்ன எப்படி பெரியமா, உங்களோட புள்ளட ரூபு போகணும்டா போடுங்க, அந்த புள்ளட ரூபா அதை தேடுது. செய்ய வழி இல்ல, பிளே பண்ணினாங்க ரூபு. சின்ன பிள்ளைக்கு எந்த தகவலா, எங்கட லேப்டாப்போடையும் போனோடையும் கம்ப்யூட்டரோடையும் ரிமோட் கண்ட்ரோலோடையும் ரூபு போன எப்படி? இதே மாதிரி ஒரு வாலிபர் கடந்த சம்பவமும், ஒரு வாலிமுடைய வாயால பரவு கிட்ட நடந்தது. கண்டிப்பா எதுல பிஸியா இருப்போமோ அதுல தான் எங்கட ரூபு போகும். எந்த அதனால சொன்னாங்க, உன்ட நாக்கு எப்பயுமே அல்லாட திக்கர்ல நலஞ்சு கொண்டே கேட்டுமண்டா. ஒரு சாபிக் நபியும் அல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஓய்வு நேரங்கள் திக்கர் வாயில, அது பாதுகாப்பு. அல்லாஹ் எங்களோட இருக்கிற, எங்களோட உதவி, அல்லாவோட உதவி எங்களோட இருக்கும். அதனாலதான் சாதனங்களை கட்டுப்படுத்துங்க. துனியாவுடைய சாதனங்களை எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு எங்களோட எந்த விஷயத்தின் தடை இல்லாம அதை பாவிச்சோம்னா நிம்மதி. பெரிய முசீபத். அந்த அந்த இந்த போனை பத்தியே தனி பயம் பண்ணணும். போனுடைய முசீபத்தை பத்தி பல மனுஷியாலும் பேசலும் பேச முடிக்கல. அவ்வளவு பெரிய முசீபத்துல போய் சேர்ந்தி. எத்தனை ஆக்சிடென்ட் இந்த போனால, எத்தனை பேருக்கு நோய் இந்த போனால, எத்தனை சின்ன வயசுள்ளவங்க காது கேட்கிற தன்மை குறைஞ்சிக்கு இந்த ஹெட்ல அடிச்சடிச்சு. பெரிய பெரிய நோய். யூகேஜி எல்கேஜி படிக்கிற புள்ள அந்த பெரிய எழுத்து புக்கை வந்து கண்ணாடி போடாம வாசிக்கலாம். 65-70-75 வயசு அப்பா பேப்பர் படிக்கிறாரு, கண்ணாடி போடாம. என்ன வித்தியாசம்? யூகேஜி எல்கேஜி புக் எழுத்துற சைஸ் தெரியும். அதை வந்து அந்த பிள்ளைக்கு கண்ணாடி போடாம பாக்கலாம். 65-75 வயசு அப்பா பேப்பரை கண்ணாடி போடாம பாக்குறாரு, சின்ன எழுத்து. ஏன் கண் பார்வை எங்க போச்சு? நாங்க கொடுக்கற கேம் விளாடி விளாடி போச்சு. நாங்க விளையாட கொடுக்கற ஸ்கிரீன்ல எங்கட பிள்ளைய நாங்க தான் துருடாக்கிக்கிறோம். ஒரு கட்டுப்பாடு இல்ல. புள்ள அலட்டினா போன கொடுத்தாச்சு விளையாடு. புள்ளட அலட்சியம் இல்லாமக்கூடிய சாதனமா வந்திருக்குது. கண்ணியமான காலப்போக்கில் அந்த புள்ள உங்களையே கணக்கெடுக்காது. உங்களே கணக்கு கிட்ட ஒரு சம்பவம், அது உண்மையா கற்பனை கதையா பொய்யா அல்லாவாலும் பாத்துருப்பீங்க. ஆனா பொருத்தமான சம்பவம். எல்லார்த்தையும் கேட்டா விருப்பமானது துவா கேளுங்க. கிளாஸ்ல டீச்சர் சொல்லிக்கிறா, விருப்பமானத்தை உங்களோட துவாக்கள் எழுதுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு புள்ள துவா கேட்டுக்குது. யாருலா என்னைய ஹேண்ட் போனாக மாத்து எழுதிக்கிற துவா கேட்டுக்கு. உங்களோட விருப்பமான துவாக்கள் எழுதுங்க அல்லா கிட்ட. வாசி பார்த்தா டீச்சர் எழுத சொல்லிக்கிறா. உங்களுக்கு விருப்பமானதா அல்லா கிட்ட கேட்பீங்க, அது உங்களோட ஃபேவரிட், அதை கேளுங்க. அப்ப டீச்சர் எல்லா லெட்டரையும் பாக்குறா. ஒவ்வொரு புள்ள ஒவ்வொன்று நினைக்கிற டாக்டர் ஆவணியா இல்ல, என்ன டாக்டர் ஆக்கு, இன்ஜினியர் ஆக்கு, என்ன லோயர் ஆக்கு, என்ன ஜட்ஜ் ஆக்கு, என்ன பெரிய வியாபாரி ஆக்கு, என்ன மந்திரி ஆக்கு, எல்லா துவாவும் எழுதி. ஒரு புள்ள எழுதிக்குது, என்னை ஹேண்ட் போனாக ஆக்கு. டீச்சர் கூப்பிட்டு கேட்டாவா, ஏன்மா புதினமான ஒரு துவா, நீங்க மனுஷன் ஏன் ஹேண்ட் போனாக சொல்லிக்கிறீங்க? இல்ல எங்கட உமா வாப்பா என்னைய தூக்கி கொஞ்சத்தை விட இந்த ஹேண்ட் போனை தான் கூட கொஞ்சுறாங்க. நான் ஹேண்ட் போனாயினா என்னைய கொஞ்சுவாங்களே. இது கற்பனை கதையா இருந்தாலும் உண்மை. இது கற்பனை கதையா இருந்தாலும் இன்னைக்கு புள்ள கணக்கெடுக்க டைம் இல்ல. புள்ள ஊத்தையில பெறலும் இதை தொடச்சி தொடச்சி நோண்டி நோண்டி என்ன நடந்துச்சு கிண்டினத்தால. பேஸ்புக்ல 1000-2000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததால சொர்க்கத்தை கூட்டு போவாங்களா? குரான் சொர்க்கத்தை கூட்டு போவோம். ஹலாலான தொழில் கூட்டிட்டு போவோம். தொழுக கூட்டிட்டு போவோம். ஜிக்கர் கூட்டிட்டு போவோம். கண்ணியமா இந்த சாதனங்கள் முசீபஸ். குடும்ப உறவை பிரிக்குது. குடும்ப பயணங்கள் போறதுக்கு எந்த ஷெட்யூல் போறதுக்கு இல்ல. எந்த வீட்டுல அதுக்குரிய ஷெட்யூல் எல்லாம் இருக்குது. அங்க போறத விட வெள்ள சின்ன வயசுல பெரிய நோயேன். நானும் பேசுறவனும் இளம் வயசுல ஒருத்தர் தான். என்னை விட மூத்தவங்க இருக்கிறீங்க. உங்களோட டீனேஜ் எப்படி இருந்துச்சு? இப்ப டீனேஜ் எப்படி இருக்குது? 13-19 டீனேஜ்னா என்ன? 13-19 டீன் 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 முடியறதுதான் டீனேஜ். 13-19 எப்படி இருந்துச்சு? இந்த காலத்து டீனேஜ் வாலிபர் நோய்க்கும் அவட பாடி கண்டிஷனுக்கும் உங்களோட டீனேஜ் உடைய பாடி கண்டிஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? முந்தி காலத்துல உண்மையான விளையாட்டுகள், ஓடி பிடிச்சி விளையாடுறது, என்ன கிரவுண்ட்ல விளையாடுறது, பட்டம் விடுறது, என்ன ஒரு வகையான விளையாட்டுகள் இருக்கு விளையாட்டு நேரங்கள்ல. இந்த காலத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு நோன்றது உள்ள நோய் எல்லாம் இருக்குது. டீனேஜ் சுகர் இருக்குது 8 வயசு பிள்ளைக்கு. ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து பிரஷர் வந்துக்குது சின்ன பிள்ளைக்கு. இரத்தம் அப்படி அமிங்கி 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 வேர்வை வாரதில்லை. ரூம்ல ஏசியை போட்டா உட்காந்தாச்சு. லேப்டாப், கம்ப்யூட்டர், ஸ்கிரீன், போன், பேட், டெப், கனி எல்லாம் கொடுத்தாச்சு. கனி நோய் எல்லாமே ஆபத்து. ஆனா கனி இதை கட்டுப்படுத்துவோம். இந்த சாதனங்களை அதுல போற நிகழ்ச்சிகளை பத்தி நான் பேசல. பேசினா நாத்தம் அடிக்கும். இது பள்ளி அதை போற நிகழ்ச்சி தான் எங்கட பிள்ளைகளை இன்னைக்கு கொலைகாரர்களாக மாத்துது. அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு கல்லர்களாக மாத்துது. அந்த நிகழ்ச்சியில தான் வாப்பாட ஏடிஎம் கார்டு எடுத்து எப்படி கலவெடுக்கிறேன்னு படிச்சு கொடுக்குது. அன்றைக்கு ஒருத்தர் கேஸுக்கு ஒருத்தர் பேச்சுக்கிற போலீஸுக்கு உறுதியான சம்பவம். நேரடியா எனக்கு சொன்ன சம்பவம். அவருடைய ஏடிஎம் கார்டு வந்து சல்லி எடுக்கப்பட்டிருக்கு. கேஸ் போட பேச்சுக்காரு போலீஸுக்கு யார சந்தேகம் கேட்டுக்கிறான். சந்தேகத்துக்கு யாரும் இல்லை, இப்படி பேசலதான் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டும் வச்சுப்பட்டீங்க சரிதானே? பின்கோடும் வச்சுப்பட்டீங்க பேசல. இல்ல நீங்க வெளியே யாரையும் சந்தேகப்பட முந்தி உங்களோட நெருங்கிய உறவினர்களை சந்தேகப்படுங்க. நான் போலீஸ் உங்களோட மகன், உங்களோட மருமகன், இவங்களை நல்லா நீங்க நோட் பண்ணி விசாரிங்க. ஏன் தெரியுமா? நான் இந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ்காரன் எந்த ஏடிஎம் கார்டு களவெடுத்து என்ன மர்மமா தள்ளிடுதியோ சம்பவம் எந்த ஸ்டேஷன் தெரியும். தண்டிமொழி யாரு பழக்கிறாங்க, எப்படி பழையனா, போலீஸ்கார மாமா அவருடைய ஏடிஎம் அவருடைய பின்கோட் எடுத்து தள்ளி எடுக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணினது யாரு? காட்சிகள் காட்டுன்னு போட்டு கொடுக்குறேன். கன்னியமானே பெரியவங்கட ஷோ சின்ன பிள்ளையே கிடைக்காது, பெரியவங்கட காட்சிகள் சின்ன பிள்ளைக்கு மைண்டுக்கு படாது. அந்த சைஸ்ல உள்ள காட்சிகள் தான் அந்த சின்ன பிள்ளைக்கு சரியா படும். அதனால கார்ட்டூன் என்றது சின்ன பிள்ளையில கெடுக்கிறது நல்லா தெரியும். ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம், ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம், ஒரு புள்ள இந்த மொட்டை மாடியில இருந்து அடுத்த விட்டு மொட்டை மாடிக்கு என்னமோ சூப்பர்மேன் அது பேட்மேன் பேட்மேன் ஆகி வௌவால் பேட்மேன் மாயை எடுத்துக்கொண்டு பாஞ்சி உளுந்து மௌத்து இந்தியிலிருந்து ஒரு மாசத்துக்குள்ள ஒரு புள்ள கார்ட்டூன்ல வார மாதிரி முஸ்லீம் புள்ள அஞ்சல்ல எட்டு வயசுக்குள்ள பாத்துருப்பீங்க, ஒரு முஸ்லீம் ஊர்ல கார்ட்டூன்ல வார மாதிரி நானாவோட விளையாடி ஷோல கட்டி அந்த ஷோல் இருவி மௌத்து சொல்றது உண்மையா இல்லையா? கார்ட்டூன்ல பாக்குறத புள்ள ரியலா விளையாட்டையும் செஞ்சு பார்க்கும், அந்த கார்ட்டூன்ல குத்துற கத்தியாலையும் குத்தி பார்க்கும். அந்த கார்ட்டூன்ல நான் தெளிவா சொல்ல விரும்பல, அந்த கார்ட்டூன்ல எப்படி என்ன தகாத உறவுகளும் காட்டப்படுது, தகாத தொடர்புகளும் காட்டப்படுது, நண்பரண்ட் அடிப்படை நண்பி கேர்ள் ஃபிரண்ட் பாய் ஃபிரண்ட் அடிப்படையிலையும் தொடர்பு காட்டப்படுது. கண்ணியமன் அதை செஞ்சு பார்க்காத, அதை செய்ய ட்ரை பண்ணாதா? பிள்ளைக்கு விளங்காது, சும்மா ஜோலிக்கு செய்யும். நாங்க தானே கொடுக்கறோம் கண்ணியமணலே, இந்த புள்ள கெட்டு போயிட்டு ஏதாவது காயினோட நாங்க தானே கண்ணீர் வடிக்கணும். அப்ப இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், வீட்டு சூழல தீனோட அமைச்சு கொள்ளு, இந்த பிள்ளைகளை உட்கார வச்சு நாலு ஹதீச நாலு என்ன குரான் விரிவுரைகளை நல்ல சம்பவங்களை சொல்லி காட்டுங்க. சொல்லி இருக்கிறோமா கண்ணியமணலே? அதனால என்ன பிள்ளைகளை அடுத்தது முக்கியமான சின்ன பிள்ளைகளிடத்துல ஆன்மீக தொடர்பு இல்லாம அவருக்கு மிக முக்கியமான காரணம் தான் எங்கட பள்ளி தொடர்பும் குறைஞ்சி பிள்ளைகளை கூட்டிட்டு வார தொடர்பும் குறைஞ்சிச்சு. முந்தி காலத்து எங்களுக்கு தெரியும், எங்கட சின்ன வயசுல நான் சொல்றேன், உங்களோட சின்ன வயசு அதை விட ஸ்ட்ரிக் ஆயிக்கும். பள்ளிக்கு வாப்பாவோட போறது ஆறாவது பறந்து மாறி, அஞ்சு நேரம் தொழுக பறந்துன்னா வாப்பா வாப்பாவோட பள்ளி தொழுகட்டங்களும் வாப்பாடு தான் ஆயிக்கணும், இல்ல அடிப்படும். அப்படி அடிக்க போயிட்டு அன்றைக்கு ஓரளவு தொழுகையாளிகளை இருக்கிறோம். நான் வாப்பா எங்கட கண்ணை கண்ணுக்கு முன்னுக்கு எங்களை வச்சுக்கொண்டு பாங்கு சொல்லக்கூட வாப்பாட கையை பிடிச்சிடணும். அப்படி மனுஷனா வளர்க்க போயிட்டு அன்றைக்கு ஓரளவு பித்தனவுடைய காலத்துல ஓரளவு தொழுகையோட ஆயிக்கிறோம். எங்கட பிள்ளைய சுட்டோம்டா, நீ எங்க சார் இப்போ நான் போறேன் பள்ளிக்குன்னு வந்த வேண்டாம். எத்தனை பேர் பள்ளிக்கு பிள்ளைகளை கூட்டு வரோம், எத்தனை வயசாயிருந்தாலும் பிள்ளை தான் அவங்களுக்கு, எத்தனை வயசாயிருந்தாலும் எங்களுக்கு மகன் மகன் தான், பெற்றோர்கள் கட்டுப்பாடு ஒரு பிள்ளைகள் பெற்றோர்கள் மதிக்கிறது இன்றைக்கு மிச்சம் குறைஞ்சிருந்தா இந்த காட்சிகள் தான் காரணம். நீங்க யாரும் மறுக்க மாட்டீங்க, யார் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கல உமா அப்பா கடிச்சுண்டு, ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கல உமா அப்பா பேச்சு கேட்காதுண்டு, மதரசாலையும் படிச்சு கொடுக்கல, ஸ்கூல்லையும் ஏதோ ஒரு ஆய்வு நல்ல அறிவை தான் கொடுக்க பாக்குறாங்க. கூட்டாளி மாட்ட பழக்கங்கள்ல கெட்டு போகலாம், அது வேற விஷயம். கண்ணியமண்டே நாங்க காட்டுற காட்சி, நாங்க வீட்டுல பாக்குற ப்ரோக்ராம்கள், நாங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒண்டா பார்க்கக்கூடிய காட்சியில தான் எல்லாம் படிச்சு கொடுக்கப்படுது. எங்கட ஒரு விஷயத்துக்கு பெற்றோர் தடையா, அவங்களை நாங்க எப்படியும் அவாய்ட் பண்ணலாம், ஒதுக்கலாம், அவங்களை மிரிக்கலாம், அடிக்கலாம், தேவைப்பட்ட கொல்லலாம். நடந்திருக்குது, நடக்குது, அடிச்சு கொண்ட வரலாறு எங்க நாட்டுல நடந்திருக்குது. சொந்த வாப்பாவ கிட்டத்துல பெரும்பாலும் முஸ்லீம் நினைக்கிறேன், சொந்த வாப்பாவை கொண்ட வரலாறு நடந்திருக்குது. என்னுடைய ஏன் எங்கிருந்து பழகுறாங்க, இந்த தீனுடைய தொடர்பை விட்டு துண்டிச்சு துனியாவுடைய தொடர்போட நாங்க ஆவதும் எங்கட வீட்டுக்குள்ளே எங்கட விரோதிகள் உருவாகிறாங்க. எங்க கண்ணியமல்லை இந்த புத்திமதிகள் நான் கேட்கறது வீட்டுல சூழல் உருவாக்குறது, பெற்றோர்களை மௌத்து யாரோ அவங்களுக்கு அவங்க ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்வோம், ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்வோம். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரா, யாரு எங்களை வளர்த்து ஆளாக்கிறது போல அவங்களுக்கு ரஹ்மத்தை அன்பு காட்டுன்னு துவா செய்வோம். ஒரு இமாம் சொல்றாரு, எத்தனை வருஷம் சொல்றாரு, 30-40 வருஷம் கணக்கு நினைவில் வருஷ கணக்கு, எந்த சுஜூதும் எந்த தொழுகையுடைய எந்த சுஜூதும் பெற்றோர்களுக்கு துவா கேட்காம விடுபடல, பெற்றோர்களுக்கு துவா கேட்காத சுஜூதே இல்லை. கண்ணியமானவர்களே அந்த மாதிரி பெற்றோர்களை மதிங்க, ஒத்தருக்கு ஒத்தர் உறவுகளை சீராகி கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே பெற்றோர்களோட விஷயம் எங்கட வாழ்க்கையில பாதிக்கும். சொன்னாங்க நபி அவங்க, இது பெற்றோர்களை மதிக்காத பண்பு ஆண்கள்டையும் இருக்குது பெண்கள்டையும் இருக்குது, பெற்றோர்களை மதிக்காதது கியாமத் நாள் அடையாளம் வச்சு ஹதீஸ். அந்த தலித்தல் அமத்து ரப்பத்தா ஹதீஸ்ல ஒரு அடையாளம் கியாமத் நாள். ஒரு ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பார். இதில் தெளிவு என்ன தெரியும்? இமாமுடைய அதிகமான விளக்கம், ஒரு உம்மா தன்னை கட்டுப்படுத்துற புள்ளையே பெற்றெடுப்பார். ஒரு உம்மா பெத்தெடுத்த ஒரு புள்ள வளரும், அந்த புள்ள உம்மா அப்பா அடக்கும். குரான்ல ஒரு ஆயத்து வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பத்தி அல்லாஹ் சொல்ல வைச்சார், நான் யார் தெரியுமா, நான் அப்துல் அல்லாஹ்வுடைய அடியார், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிற தர முடியும் மடியில பேசுறேன் சின்ன பிள்ளையில. அப்ப சொன்னி ஜப்பாரன் சத்தியா, நான் என்னுடைய உம்மா மரியமுக்கு, வாப்பா இல்லை உம்மா மரியமுக்கு, நான் நல்ல புள்ள, என்ன அல்ல இப்படி ஆக்கல, உம்மா வாப்பாவை அடக்குற புள்ளே ஆக்கல, உம்மா வாப்பாவை அடக்கி அடக்கி கட்டுப்படுத்தி பயங்காட்டி என்னை ஒரு மூதேவி ஆக்கலன்றான். என்ன விளக்கம்? உம்மா வாப்பாவை கட்டுப்படுத்த ட்ரை பண்றவங்க மூதேவிகள்னு குரான் சொல்லுது. மன்னிச்சு கொள்ளணும், அது என்ன எப்படி எத்தனை வயசு என்ன டிகிரி முடிச்சா ஏதோ ஏதோ இருந்தாலும் உம்மா உம்மா தான் வாப்பா வாப்பா. என்ன பண்ண மிக பயங்கரமான சம்பவம் வந்துருக்கு, உம்மா வாப்பாட துவா இல்லாம ஒன்றும் சக்சஸ் ஆகாது. உம்மா வாப்பாட துவா இல்லாம ஒரு சம்பவம் சொல்றேன் கேட்டுக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அந்த எல்லா லைன்லையும் வினைச்சு பேசுறேன். இபாதத்தை சொன்ன ஈமான சொன்னன் தன் சொல்லுகிய பண்பாடு ஆடை கலாச்சாரம் அதே போல உடுப்பு எல்லாம் சொல்லி வந்து இப்ப எங்கட குடும்ப உறவுல பெற்றோர்களை மதிக்காதனால ஏற்பட்ட விளைவு. நாங்க எல்லாம் சகாபாக்களை விட்டு எவ்வளவு தூரம் அல்கமா ரதியல்லாஹு இந்த சம்பவத்தை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, எங்களை பெற்றோர்களை மனசை நோடிக்க மாட்டோம். எவ்வளவு மனசுக்கு பாரமா பெற்றோர் நடந்தாலும் அது எங்களுக்கு ஹைராத்தான் இருக்கு. மரத்துக்கு தண்ணி எவ்வளவு ஊற்றினாலும் மரம் வளரும். யாரும் மரத்தை சாவடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டான், மழை கூட பெஞ்ச வேற விஷயம் அதெல்லாம் ஏற்பாடு. கண்ணியமான அல்கமா ரதியல்லாஹு அவர் கேட்டு சொல்லுவாரு, சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது சொல்லுவான். அவர் ஏழாண்டா அவர் காத்து மறுத்துட்டாரு. நாங்க ஞாபகப்படுத்துறோம், சத்தமா சொல்லிக் கொண்டிருப்போம், களிமா ஞாபகப்படுத்துறாங்க. அல்கமா ரலியல்லாஹு வாயில களிமா வருது இல்ல, நபியோட தொழுதவர், நபியோட பக்கத்துல இருந்தவர், நபியிட்ட எல்லாம் கேட்டு செஞ்சவர், நபியிட மூஞ்சில முடிச்சவர், நபியிட சபையிலே காலம் கழிச்சவர், முக்கியமான பிரபலியமான சாபி, ஒரு கூட்டத்துடைய தலைவர், இஸ்தானத்துல இருந்தவர், டிகிரி போஸ்ட் எங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் அல்லாஹ் கிட்ட வேவார். ஈமான் அமல் பெற்றோருடைய துவா களிமா வருது. லாயிலாம் சொல்லுது, அவ்வளவுதான். நபியோ கேட்டாங்க, என்னப்பா அக்கானை சொல்லி தொழுகையாளி தானே, கானை சொல்லி தொழுதாரு தானே, அப்ப எவ்வளவு எனக்கு பின்னிக்கால தொழுதாரு ஒரு கேள்வி, அப்படி கேள்வி, நான் தான் தொழுகிக்கேன் தொழுதாரு மாமுமா போயாரு சொல்லுதா. பின்ன பிரச்சனை சக்கரத்துல களிமா வருது இல்ல, நபி கேக்குறான் இல்லையாரு சொல்லலா, உம்மாவோட கொஞ்சம் மனசாகும், உம்மாவோட கொஞ்சம் மனசாகும், கூப்பிடுங்க உம்மாவை, உமா கூப்பிட்டாங்க, உங்களோட மகன் களிமா வராம தடுமாறுறாரு, உங்களோட மனசாகமா, நீங்க மன்னிச்சுடுங்களேன், இல்ல மன்னிக்க மாட்டேன் யார சொல்லுதா, என் மனசுடைச்சவன் அப்படின்னு ஆத்திரத்தை சொன்னான். நெருப்பண்ண பத்தி கொண்டீச்சு இல்ல நெருப்பண்ண மூட்டை சொன்னாங்க விளங்குறதுக்கு, அந்த நெருப்ப காட்டி சொன்னா உமா கிட்ட, தாயே உன்னோட மகனை தூக்கி அந்த நெருப்புல போட போற முடியுங்களா, நெருப்புல போடவா, அது கூட மாட்டேன், மனசை உடைச்சி மனஸ்தாபத்தோட தாய் இருக்கிறா, மகனை நெருப்புல போட விட மாட்டேன்னுடா. மனைவியோ சொன்னாங்க, நீ இங்க மன்னிக்காட்டி இதை விட பெரிய பாரதூரமான நரக நெருப்புக்கு போவாரே, அதுக்கு இஷ்டமா என்று சொன்ன உடனே அப்ப நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பதான் களிமா வெளியாச்சு. நபி கிட்ட இருந்த சஹாபிக்கே களிமா வராட்டி உம்மா வாப்பாட மனசோடச்சு எங்களுக்கு களிமா வருமா? இது போதும் ஒரு சம்பவம் கண்ணியமானே. எனவே உமா அப்பாவோட ஒழுக்கம் நடங்க, அது எத்தனை வயசு எங்களுக்கு, எத்தனை வயசு இருக்கலாம், நாங்க எவ்வளவு பெரிய படிச்சவங்களா இருக்கலாம், அவங்க படிச்சு இல்லாம இருக்கலாம், உமா வாப்பா தான், உமா பாப்பாக்கு பைத்தியமா இருந்தாலும் உமா பாப்பா தான், உமா பாப்பாக்கு பைத்தியம் என்றதுனால எங்களுக்கு உமா பாப்பா இல்லைன்னு வராது, அவங்களுக்கு அவங்க உமா பாப்பா, அவங்கள மதிப்போம். கண்ணியமா அடுத்து பிள்ளைகளோட உரிமைகள்லையும் சில பெற்றோர்கள் மோசடி செய்யறாங்க, அதையும் சொல்லணும். பிள்ளைகள்ல ஏற்ற தாழ்வு காட்டுறது, ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட், இன்னொரு பிள்ளைக்கு சப்போர்ட் இல்ல, ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் எல்லா சொத்துக்கள் எழுதி வைக்கிறது, மற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்ல, பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கறது, ஆம்பளை பிள்ளைல பிச்சை அடி விடுறது, இதுவும் தடு. வராசத்து சொத்து இருக்கிறது, மௌத்துக்கு புறம் பிரிக்கிறது, அதுதான் பொம்பளைக்கு கிடைக்கிறதுல ஆம்பளைக்கு டபுள் போகும், சில கட்டங்கள் எல்லா கட்டங்கள்லயும் சில வடிவங்கள் இருக்கு. ஆனா உயிரோட சொத்து பிரிக்கும் பொழுது நாங்க எல்லாருக்கும் சமமா கொடுக்கறது தான் எங்களுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. அவர் சஹாபின் சம்பவம் இருக்கு, வந்தாரு ஒரு கிஃப்ட கொடுக்க போறேன் என் மகனுக்கு, எல்லா பிள்ளைகளும் கொடுக்குறீங்களா, இல்ல இவருக்கு மட்டும், அப்ப நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சியா வர மாட்டேன், உடந்தையா இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் இது மாதிரி கிஃப்ட் கொடுக்கறேன்னு நான் வருவேன். ஆனா ஒருத்தருக்கு தேவை வித்தியாசம் இருக்கும், ஒருத்தருக்கு படிப்புக்கு தேவைப்படும், ஒருத்தருக்கு தொழிலுக்கு தேவைப்படும், அது வித்தியாசம். ஆனா பிள்ளைகளிட நேர்மையா இருக்கிறதும் பெற்றோர்கள்ட கடமை. கனிம அடுத்ததா குடும்ப உறவு. குடும்ப உறவு சீர் இல்லாம கனிமன பகைகள் இருந்தா லைலத்துல் கத்ர் அன்றைக்கு மன்னிக்கப்படாத கூட்டத்துல உள்ளதுதான் குடும்ப உறவு. ரெண்டு பேருக்கிடையில பிரச்சனை, ரெண்டு பேருக்கிடையில கசப்ப வளர்த்து பகைய வளர்த்து கனிமன என்ன கூடிச்சு எங்களுக்கு, சின்ன பிரச்சனையை வளர்த்து வளர்த்து ஊதி ஊதி அது அப்படியே வைராக்கியம் எடுத்து இன்னைக்கு என்ன, அதனால எங்களுக்கு என்ன கூடிச்சு, வியாபாரத்துல என்ன மல்டிபிள் ஆயிட்டா, இல்ல லைலத்துல் கத்ர் இன்றைக்கு தான் தெரிஞ்சாலும் மன்னிக்கப்படாத லிஸ்ட்ல பேர் போடப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில வீண் பகை, சலாம் கொடுப்போம், ஒற்றுமையாகவும் கனிமணி முந்தி காலத்துல ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப சில கிராமங்கள் இருக்குது, அத சொன்னா சொல்லுவாங்க இஸ்லாத்துல இல்ல அப்படி இல்ல அப்படி கனிமணி ஒரு தூணுக்கங்கால். இப்ப இப்ப எங்கிட்டு நான் இவரை சந்திக்கிறேன், சலாம் வலைக்கும் பண்றேன், சலாம் முசாபா செஞ்சேன், அதுக்கப்புறம் இவர் அங்கிட்டு வாசல் தைக்கிறாரு, நான் மறுவா இங்க தூணுக்கங்கால போறேன், இவரை சந்திக்கிறேன், இவருக்கு இங்கிட்டு சலாம் சொல்லிட்டேன் தானே, நான் அங்கிட்டு சொல்லாம போறல, அவருக்கு அங்கிட்டு சொல்லணும். இன்னொரு பத்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுவா இவரை சந்திக்கிறேன் ரோட்ல, அவருக்கு சலாம். சலாம்ன்றது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு நூறு தடவை சொல்லிருமென்றாலும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சலாம் சொல்ற பழக்கம் இல்லாமட்டு ஏற்றுக்கொள்வீங்க. ஒரு காலத்துல ஜும்மாக்கு போறோம் அல்லது சுப தொழில் முக்கிய தொழில் எல்லாரும் எல்லாருடைய சலாம் கொடுப்பாங்க, சில மூத்தவங்க அது சிலவங்களுக்கு அதை கொடுக்க கூட நேரம் இல்லை, ஓடிடுவோம். அது 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 என்னத்துக்கு, நான் அவங்களோட எல்லாம் நல்லம், நான் கடைசி தொழில் தொழிலிக்கிறேன், அடுத்த தொழுகைக்கு இந்த மையத்தை கொண்டு தான் நீங்க மன்னிச்சுக்கோங்க சலாம் சொல்லுவோமே. இஷா எனக்கிட்ட தொழுதாரப்பா, ஜனாதாரத்தை சொல்லப்படும் சுபோல இஷா என்னகிட்ட தொழுதாரப்பா, நேற்று என்னோட டீ குடிச்சாரப்பா, நேற்று நானும் போனதாப்பா பிளேண்டி குடிச்சோம், கடைசியா பெரிய மொழி சலாம் சலாம் வலைக்கம் சொல்லலாம். இது ஒற்றுமை ஏற்படுத்து. ஒரு மஜ்லிஸ் சேர்றமா, ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்ல சேர்றமா, சலாம். ஒரு கை செலவு, ஒரு கை கொடுத்து ஆட்டுறது, என்ன குட் மார்னிங் குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் பொருத்தம் இல்லை, குட் பை கண்ணியமான என்ன, இந்த வார்த்தைகள் வந்ததே இஸ்லாத பறிக்கத்தான். குட் மார்னிங் வந்துச்சு, குட் ஈவினிங் வந்துச்சு, குட் நைட் வந்துச்சு, சலாம் போச்சு, குட் பை வந்துச்சு, சுயமானல்லா போச்சு, ஓன்று வார்த்தை போய் ஆச்சரியத்துக்கு மாஷா அல்லா போச்சு, சுபஹானல்லா போச்சு, எக்ஸலண்ட் பெர்ஃபெக்ட் வந்துச்சு, மாஷா அல்லா போச்சு. எது நவீனம் வருதோ அங்க இஸ்லாம் வந்து போ. என்ன இது என்னோட உள்ளத்தை ஒத்துமைப்படுத்து, நபி ஹசன் ஒத்துமை உங்களோட உள்ளத்துல அன்பு ஏற்படுறது ஒன்று சொல்லி தரவா, சலாம் சொல்லுங்க. கண்ணியமான அடுத்ததாக கண்ணியமான சகோதரர்கள் பிரியர்களே, ஆடை கலாச்சாரத்தில் பெண் சகோதரிகளும் இருக்கிறாங்க. பெண்களுடைய ஆடை ஃபித்னாவுடைய காலத்துல முழு உடம்பும் மறைக்கப்படணும் என்றதுல இமாம்களிடத்துல கருத்து வேறுபாடு இல்லை. இந்த காலம் சொந்த ஊட்டுள்ளுக்கே ஃபித்னா ஐக்க போல, ஃபித்னா இல்லைன்னு யாருக்கு சொல்லிடும், கைக்குள்ள ஃபித்னா ஐக்க போல யாருக்கு சொல்லிடு, ஃபித்னா இல்லை. யாரு என்ன பேச்சு பேசலாம், பெண்களுக்கு அழகு அவங்களோட உடம்பை மறைக்கிறது. குரானுடைய ஆயத் ஹதீஸுகள் வரலாறுகள் ஆய்வுகள் இருக்குது, அப்படி அதிகமான பித்தனாவுடைய காலம் கொண்டு வந்தா கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அதுக்கு பின்னாடி இமாம்கள் எல்லாரும் சொல்றாங்க, பெண்கள் முழு உடம்பையும் மறைக்கிறது தான் நேற்று. மறைச்சு போற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத காலம் என்ன, கண்ணியமானவர்களே தொடர்ந்து போறவங்களுக்கு என்ன காரணம், எங்களை பாக்குற கண்ணில நல்ல நோக்கத்திலே பார்க்கும் சொல்றேன்னா, எங்களை பெண்கள்ட ஒரு பரதாவுடைய அமைப்பு உண்டாக்குவோம், அதை கூச்சப்படுத்த கட்டம் கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா உண்டாக்குவோம். அடுத்த கண்ணியம் கடைசியா சொல்ல நினைச்சதும் சொல்ல இப்ப வாரது டைம்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்குது இன்ஷால்லா. கண்ணியமானவர்களே, இந்த காலத்துல மிக முக்கியமான சில பழக்கங்கள் இந்த முக்கியம்தான், துனியாவுடைய அமைப்புல மிக பிரபலியமா இருந்து திரும்ப தலை தூக்குதோ, இந்த வாலிபர்களிடத்துல சில புகை பழக்கங்கள் என்ன போதை வஸ்துக்கள். கண்ணியமானவர்களே, இது எங்களோட வாழ்க்கைய வீணாக்கி எங்களே நாங்களே தற்கொலை செய்யறது சமமான பாவம். தற்கொலை நாங்கள் நினைச்சுக்கிறோம், ட்ரெயினுக்கு பாயிறதும் தூக்கில தொங்குறதும் நஞ்சு குடிக்கிறதும் கத்தியால குத்துறதும் கழுத்தை வெட்டுறதும் என்ன ஏதாவது டெப்லெட் எல்லாம் அள்ளி குடிக்கிறதும் ஒரு மாசத்து டெப்லெட் ஒரே நாளில் குடிக்கிறது தான் தற்கொலை. கண்ணியமான தற்கொலைன்றது ஒரு வாகனம் வாங்குறோம், ஒரு பைக் வாங்குறோம், ஃபுல் கேஷுக்கு வாங்கினா 2.5 லட்சம், ஈஸி பேமெண்ட்ல வாங்கினா 4.5 லட்சம், கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம், 4.5 லட்சத்தை 45,000 ரூபாய் மீனையும் கட்டலும், 4,500 ரூபாய் மீனையும் கட்டலும், இப்படி கட்டினாலும் அது எங்களோட பைக் தான் ஆகும், கடைசியா கட்டி முடிக்க கூட எங்கட பைக் தான், புல் கேஷுக்கு வாங்கினா எங்கட பைக் தான், கொஞ்சம் கொஞ்சமா எங்களை கொள்றது சூசைட் தான். கொஞ்சம் கொஞ்சம் வைத்தை மாங்கள் தான் ஆகிவிட முடியும். எனவே நான் இப்ப சொல்றதுக்கு நான் கனிமணி பின்வாங்கிறேன் சொல்லாம இருக்கிறா. எப்படி வாலிபர்களுடைய போதை வஸ்த பத்தி நாங்க பேசுறோமோ, எங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில பழக்கங்களை நாங்களும் விடுவோம். அது புகையா இருக்கலாம், அது தண்ணி வஸ்தா இருக்கலாம், அது தூளா இருக்கலாம், அது எதுவா இருக்கலாம், டெப்லெட்டா இருக்கலாம், அது இன்ஜெக்ஷனா இருக்கலாம், அது நாட்களை சுவைக்கக்கூடியதா இருக்கலாம், அது பீடா பாபுல் வெத்தில பாக்கா இருக்கலாம். இது உடம்புக்கு ஆபத்தை தவிர வைத்திய ரீதியா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. பாரிய நோய்களுக்கு காரணம் என்றது சொல்லப்பட்டிருக்குது. கேன்சருக்கு முக்கியமான காரணம், அதுல பல வகையான கேன்சர்கள், என்ன கனிமம் நுரையீரல் பாதிக்கப்படுது, ஈரல் பாதிக்கப்படுது, கிட்னிக்கு பாதிப்பு, எல்லாம் தெளிவா ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்லாம் சொல்லுது லாரர வலாதிரார். கொஞ்சம் மனசுக்கிறேன் கனிமனுடைய லாரர வலாதிரார். எங்களுக்கு நாங்களே எஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யவும் கூடாது, மற்றவங்களுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்துற விஷயம் செய்யவும் கூடாது. எங்களுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்துற விஷயம் நாங்க செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கும் அதோட எஃபெக்ட் ஏற்படக்கூடாது. இன்றைக்கு அண்மைய செய்து வருஷத்துல 25,000 பேர் 25,000 பேர் மரணிக்கிறாங்க. புகை பாவிக்கிறவங்க இல்ல, புகை பாவிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு படும் பொழுது பாவிக்கிற போக மற்றவங்களுக்கு பட்டு 25,000 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுல 5% 10% 10% 5% சிறுவர்கள். அண்மையில ஒரு வீட்டுல கை குழந்தைக்கு ஹார்ட்ல ஓட்ட பிறந்து மாச கணக்கு புள்ள ஹார்ட்ல ஓட்ட டாக்டர்கிட்ட கொண்டு போனே டாக்டர் முதலாவது கேட்ட கேள்வி, உங்களோட வீட்டுல யாரு புகைக்கிறான்? அடுப்பு புகை இல்ல, என்ன புகைன்னு தெரியும், யாரு புகைக்கிறது வீட்டுக்குள்ள? வீட்டுக்கு வெளியேலும் என்றதில்லை, எங்கேயும் மேலா. அவர் கேட்டாரு, புள்ளட அப்பா, புள்ளட உம்மாட வாப்பா, அவரை கொஞ்சம் என்ன சந்திக்க சொல்லுங்கன்னு தனியா உட்கார வச்சு கலட்டு கலட்டுன்னு கலட்டினாரு. உன பேர புள்ளிய நீ தான் கொண்டிருக்கிறாய், உன பேர புள்ளோட ஹார்ட்ல ஓட்டக்கு என்ன தெரியுமா காரணம், நீ இழுக்கிற இழுவும் நீ விட்டுற புகையும் என்றாரு. பேர புள்ளைய புள்ளைய கொள்றது எங்களுக்கு தேவை கண்ணியமானவர்களே. அப்ப எங்கட ஹார்ட் நிலைமை என்ன, எங்கட ஈரல் நிலைமை என்ன, எங்கட நுரையீரல் நிலைமை என்ன கண்ணியமானவர்களே? இதை கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம். இது வீண்வரையம். வீண்வரையம் செய்யறவங்க சைத்தானுடைய சகோதரர் சொல்லப்பட்டிருக்கு தெளிவா குரான்ல. உங்களா நீங்களே அழிவுக்குள்ள போட்டுக்கொள்ளுவான் சொல்லப்பட்டிருக்கு. நான் யாரையும் குறிப்பிடேன், உங்களை பத்தி யாரையும் எனக்கு தெரியாது, நான் ஒரு அமானிதம் முன் வைக்கிறேன், நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க, உங்கள்ட்ட பழக்கம் இல்லையா, மத்தவங்களுக்கு இறக்கமா சொல்லுங்க. கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. எனக்கு எல்லாத்துல கணக்கும் தெரியாது, என்னென்ன பாவனை எனக்கு எல்லாம் தெரியாது. கரெக்டா நான் சொல்றேன், ஒரு நடுத்தரமா ஒரு 50 ரூபா வைப்போம், பெரும்பாலும் 55 ரூபாய்க்கு நினைக்கிறேன், 50 ரூபா வைப்போம். ஒரு நாளைக்கு 10 வைங்க, சாதாரண 10 பாவிக்கிறோம். இப்ப செப்டம்பர் போகுது, ரிட்டைல் விற்கல, ஹோல்சேல் தான் விற்கல, எல்லாம் கொஞ்சம் நான் பார்த்து கொள்றது உலக நிலைமையில கொஞ்சம் தெரிஞ்சா தானே பேசலும் பயன்ல. இப்ப இந்த பெக் இருக்குது, ரிட்டைல் விற்கல, ஒன்று விற்கல, லூஸ் விற்கல, பெக்கத்தான் வாங்கணும். ஒரு பெக்கெட்ல 10-12 எனக்கு தெரியாது, ஒரு டசனா 10 இப்ப வாங்குறவரு கடையில அந்த 10 தான் வாங்கணும். 55 ரூபா 550 ரூபா கொடுத்து வாங்கணும். எனக்கு வேலை சரியா தெரியாது, கெஸ்ஸிங்ல சொல்றேன். அதுல 10 இருந்தா 10 வாங்கணும். சட்டம் இந்த கிழமை உள்ளுக்கு பாஸ் ஆகும், கூடி போனா ஒரு மாசத்துக்கு பாஸ் ஆகும். ரிட்டைல் வாங்கல, ரிட்டைல் விற்கல, வாங்க முந்தி விற்கல, வித்தா கடை கேஸ் போடுவான். அப்ப ஏன் இருக்கிறாங்க அவங்க டபுள் மீனிங்ல போறாங்க. நாட்டாட்சி செய்யறவங்களுக்கு வருமானமும் தேவை, இதுவும் வெளியாகணும், அவங்களுக்கு அதாவது சம்பாதிக்கிறாங்க. அவன் டபுள் ரெண்டு கருத்துல நாங்க எங்களே கொல்லாவை பாதுகாத்துக்கணும். எனக்கு கணக்கு போடு, 50 ரூபா ஒரு நாளைக்கு, 500 ரூபா 10 ஒரு கணக்கு, 5 250 ரூபா 10 வச்சுட்டு போமே, 10 நாளைக்கு 5,000 ரூபா, ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபா, 10 மாசத்துக்கு 1.5 லட்சம், 10 மாசத்துக்கு 1.5 லட்சம், 12 மாசத்துக்கு இன்னும் அங்கே 30,000 ரூபா போட்டு பாருங்க, 1.80, ஒரு வருஷத்துக்கு 1.80. மேலுக்கு நோவாமண்டா மேலுக்கு நோவுது, எங்களுக்கு விளங்குது இல்ல, எங்களுக்கு ஜொலியா ஹோபியா இருக்குது. ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு 180,000 ரூபாய் நெருப்பால பத்து வைக்கிறோம். ஒரு நாளைக்கு 10 பாவிக்கிறோம், 5 250 ரூபா மீன். கணக்கு பாருங்க, எங்களுக்கு சொந்த ஒடிக்குதா, எங்களுக்கு எத்தனை வீட்டில் நோயாளிகளுக்கு ஆபரேஷனுக்கு சல்லி இல்ல, மருந்துக்கு சல்லி இல்ல, ஃபீஸ் கட்டுறதுக்கு சல்லி இல்ல, சாப்பாட்டுக்கு கூட சில டைம்ல கஷ்டம், வீட்டுல சாப்பாடாக்கில்ல. ஆனா அன்றைய தினம் அந்த வீட்டுக்காரர் பத்த வைக்காம இருந்தாரான்னு கேட்டா இல்லன்றதுதான் பதில். மன்னிக்கணும், இது ஒண்ண சொல்றேன், ஒவ்வொரு செலவையும் கணக்கு போட்டு பாருங்க. இதுக்கு கொஞ்சம் உதவியா இருங்க, இன்னொரு வகையான துர்நாற்றம் வருது, அதோட மசிதிக்கு வாரது கூட தடுக்கப்பட்டீங்க. நபியும் ஒதுக்கினா சாப்பாடு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, லீச் போன்ற சின்ன இன்னொரு கருத்துப்படி ராபு அந்த நோக்கோள், அதுவும் அதிசாந்திருக்குது. வளர்க்கறதுக்கு இந்த துருநாட்டத்தோட வரவானம் அது மலைக்குமார்கள் நோவி அடைகிறான். அப்ப இதோட வர்றது கன்னிமணல் இதை கொஞ்சம் திருத்துங்க. இதை நாங்க திருத்தினா எங்களோட வாலிபர்களை மத்த மத்த பாவனையிலிருந்து பாதுகாக்கலாம். என்ன கன்னிமணலை பேசப்பட்ட விடயங்கள்ல ஈமான சீராக்குறது, தொழுகை, இபாதத், அதே போன்று குரானுடைய தொடர்பு, அதே போன்று குடும்ப உறவு, கணவன் மனைவியுடைய உறவு. நான் முக்கியமா சொல்ல மறந்துட்டேன், டைம் இருக்கு 5 நிமிஷம். கணவன் மனைவியுடைய உறவுல கன்னியமானவர்களே, ரெண்டு சைடுக்கும் சம உரிமை இருக்குது. உலகுன்ன மிஸ்லுள்ளதை அழகின்ன பில்மாறும் வலிமஜாலி அழகின்ன தரஜா. குடும்ப பெண்களை சேர்ந்திருக்கிறோம், ஆண்கள் சேர்ந்திருக்கிறோம், ரெண்டு பேருக்குரிய சம உரிமை இருக்குது. ஆண்களும் பெண்களுடைய திருப்திய சம்பாரிச்சு கொள்ளணும், பெண்களும் ஆண்கள திருப்திய சம்பாரிச்சு கொள்ளணும். என்ன சொன்னாங்க நபி அவங்க, கணவனுடைய திருப்தி தான் பெண்ணுடைய சுவர்க்கம். அதே போன்று பெண்களுக்கு அநியாயம் செய்யறவங்க, பெண்களுக்கு மனசு நோடிக்கிறவங்க, ஒரு சகபாக்கள் கொஞ்சம் முறையிட்டாங்க, யார் சொல்ற பெண்களை கட்டுப்படுத்தி வைக்கணும், கொஞ்சம் தட்டி வைக்கணும், கொஞ்சம் தேவைப்பட்டா தட்டி கொள்ளணும், அடிச்சு கொள்ளணும், அடிக்கணும். அடி மூணாவது கட்டம். இன்னைக்கு முதலாவது பாவிக்கிறோம் அடிய கனிமணல, இங்கிட்ட யாரும் இல்லை அப்படி இல்லையா இவரைக்கும் அப்படி பிரச்சனை இருப்பாங்க. அடின்றது முதலாவது அழகான புத்திமதி, இப்படி அழகான புத்திமதி சொல்லணும். ரெண்டாவது கொஞ்சம் அவங்கள வீட்டுல என்னோட படுக்கையில கொஞ்சம் ஒதுக்கி பார்க்கணும், கட்டுப்படாதவங்களுக்கு பேச்சு புத்திமதி. மூணாவது அடி. சாம்பாக்கள் விளக்க சொல்றாங்க, எதால் அடிக்கிறது இதான் கேள்வி, எதால அடிக்கிறது, கையை பத்தி அடிக்கலுமா, கண்ணத்தை அடிக்கலுமா, ஏதா மிஸ்வாக்கால தான் அடிக்கணும். மிஸ்வாக்கே எங்கள்கிட்ட இல்ல, அதனாலதான் வேற வேற கருவியெல்லாம் அடிக்கிறோம். கனிமணி மிஸ்வாக்கால தான் அடிக்கணும். மிஸ்வாக்கால் அடிச்சா பெண்ணு வருமா, மூஞ்சோடையுமா, 10 தையல் வருமா, மண்டோடையுமா? மிஸ்வாக்கே நாங்க பாவிக்கிறல்ல, மிஸ்வாக் கண்டு இல்ல, அதனால மிஸ்வாக்கால் அடிக்கிறல்ல, பெரிய கருவியெல்லாம் அடிக்கிறோம். இதுக்கு அனுமதி இல்ல. நவீன அடிக்கக்கூடிய ஆண்கள் வளைச உலாய்க்கிறது ஹைர், அடிக்கக்கூடிய மனைவி மாறி அடிக்கக்கூடிய ஆண்கள் நல்லவர்கள் அல்லண்டாங்க நவியம், நல்லவர்கள் அல்ல. நாங்க பெண்களுக்கு உரிமைகள், ஆண்கள் உரிமையை பேசின சந்தோஷமா கேட்கிறோம், பெண்களுக்கும் எங்களோட உரிமை இருக்கு, நான் கொடுக்கணும். ஆண்களை மனச நோடிக்கிறோமா, ஆண்களை அலட்டுறோமா, பெண்கள் விளைவிக்கணும். கனிமணி ஊரிலையும் பெண்கள் பதில் கொடுக்கிறாங்க சொர்க்கத்துல இருந்து, ஏ பெண்ணே உன்னுடைய கணவரை சந்தோஷமா வச்சுக்கோ, திருப்தியா வச்சுக்கோ, கட்டுப்பட்டு வாழு, அவர் உன்னோட தற்காலிகமா இருக்கிறாரு, நிரந்தரமா சொர்க்கத்துல எங்கள்கிட்ட வரைக்கிறாரு, ஊரிலையும் எங்க சொல்றாங்க. அப்படி ரெண்டு சைடுக்கும் இருக்கு, உறவுகளை சீராக்கும், மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நபியாவும் கூட முந்தி நடந்த சில சில சம்பவங்களுக்கு மனைவி மாட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. பெரிய பாவம் இல்ல. இஸ்லாத்துக்கு முன்னாள் நடந்தது, இப்ப ஒரு மனைவி சத்தியாலயம் சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். சத்தியாலயம் இஸ்லாத்துக்கு வந்த ஐயூத பெண்மணி, இஸ்லாத்துக்கு வந்த டைம்ல கைதி அப்படிப்பட்டவட கணவர், பெற்றோர், இந்த பாப்பா மனைவி அனுப்பினால மனைவிட்ட சொன்னாங்க, அந்த கைதி அப்படிப்பட்ட டைம்ல அவட கணவரை அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த சில ஆண்களை கைதியா பிடிச்சத்தால அவங்க மனசு நொந்திருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. நபிய வந்து மனைவி கிட்ட முந்தி நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சண்டை சச்சரவுகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஒத்துமையோட வாழ்வோம். எனவே கண்ணியமானவர்களை பேசப்பட்ட விடயங்கள்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் பேசப்பட்டுச்சோ அதை எங்களை வாழ்க்கை எடுத்துகிற தோப்பி செய்வானாக. ஏதாவது யாருக்கும் மனசுனோருமா பேசப்பட்டிருந்தா மன்னிச்சு அல்லாவுக்கு வேண்டி துவா செய்யுங்க இன்ஷா அல்லா. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனோட வாழ்ந்து ஈமானோட எங்களை ரூப பெரியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.